ஆதியாகமம் சாரி மத்தேயு 24 அதிகாரம் வசனம் 36 முதல் 42 வரை. அந்த நாளையும் அந்த நாளையையும் என் பிதா ஒருவரை தவிர மற்றொருவனும் அறியான், பரலோகத்திலுள்ள தூதர்களும் அறியார்கள். நோவாவின் பாலத்தில் எப்படி நடந்ததோ அப்படியே மனுஷகுமாரன் வரும் பாலத்திலும் நடக்கும். எப்படியெனில் ஜலப்பிரயத்துக்கு முன்னான காலத்திலே நோவா பேழைக்குள் பிரவேசிக்கும் நாள் வரைக்கும் ஜனங்கள் புசித்தும் குடித்தும் பெண் கொண்டும் பெண் கொடுத்தும் ஜலப்பிரளயம் வந்து அனைவரையும் வாரிக்கொண்டு போகும் மட்டும் உணராதிருந்தார்கள். அப்படியே மனுஷகுமாரன் வரும் காலத்திலும் நடக்கும். அப்பொழுது இரண்டு பேர் வயலில் இருப்பார்கள், ஒருவன் ஏற்றுக்கொள்ளப்படுவான், ஒருவன் கைவிடப்படுவான். இரண்டு ஸ்திரீகள் எந்திரம் அரைத்துக் கொண்டிருப்பார்கள், ஒருத்தி ஏற்றுக்கொள்ளப்படுவாள், ஒருத்தி கைவிடப்படுவாள். உங்கள் ஆண்டவர் இன்ன நாளிகையிலே வருவார் என்று நீங்கள் அறியாதிருக்கிறபடியினால் விழித்திருங்கள்.
பத்தொன்பதாவது நூற்றாண்டுல ஒரு ஸ்காட்டிஷ் பாஸ்டர், அவர் பேர் ராபர்ட் கேண்ட்லிஷ் அப்படின்னு, அவர் வந்து ரெண்டாவது வருகையை பற்றி ஒரு ரொம்ப ஆழமான ஒரு விஷயத்தை அவர் சொன்னதை நான் படித்தேன். அது படித்து புரிஞ்சுக்கிறது இங்கிலீஷ்லேயே கஷ்டம், பழைய இங்கிலீஷில் எழுதி இருக்கிறதுனால அதை இன்னும் தமிழில் டிரான்ஸ்லேட் பண்ணுறது இன்னும் கஷ்டம். ஆனால் அது ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டாக எனக்கு தெரியறதுனால நான் ட்ரை பண்ணுறேன். அவர் என்ன சொல்கிறாரு, ஒரு உண்மையான விசுவாசிக்கு இயேசு கிறிஸ்து ஒருவேளை பல ஆண்டுகளுக்கு பிறகு வந்தா, இல்லை அவன் வாழ்நாள்லாம் வராம அதுக்கப்புறம் வந்தாலும், அந்த அவருடைய வருகை அவனுக்கு இன்னைக்கு வாழ்ற வாழ்க்கையில் அவனுடைய இருதயத்தை மனசாட்சிய அவனுடைய மனதை அதனோட பாதிப்பு எந்த விதத்திலையும் குறையாது. அவர் இன்னைக்கு வருகிற மாதிரி தான் அவன் வாழ்வான் அப்படின்ற. ஏன் அவருடைய முதல் வருகை பல ஆயிரம் வருஷத்துக்கு பின்பதாக அவர் வந்திருந்தாலும் அந்த இடை காலத்தை எல்லாம் மறந்து அவருடைய இரண்டாவது வருகையில் விசுவாசித்து தன்னுடைய முழு நித்திய ரட்சிப்புக்கு அதை அதன் மேல தன்னுடைய நம்பிக்கையை வைத்த இந்த விசுவாசி, அதே விசுவாசம் வரப்போற காலத்துக்கு போய் இடையில் வருகிற எந்த காலத்தையும் மறந்து அவர் ஒரு நாள் வருவார்ன்றத நம்பி அந்த நம்பிக்கையில இன்னைக்கு வாழ்வது அந்த விசுவாசத்தினால கூடும். பாருங்களேன், எப்படி கிறிஸ்து எனக்காக சிலுவையில் அறையப்பட்டார் என்பதை தெளிவாக அவன் மனதில் நினைத்து பார்க்கிறானோ, அதன் அடிப்படையில் அவனுடைய ரட்சிப்பை அவன் அடைந்தானோ. அது 2000 வருஷம் அவர் எழுதும் போது 18,800 வருஷத்துக்கு பின்பதாக நாம் நம்புகிறோமோ அதே கொள்கையை நாம் பயன்படுத்தி, எப்படி ரெட்ரோஸ்பெக்ட்ல போறோமோ அதே மாதிரி ரெட்ரோஸ்பெக்ட் தான் பின்னாடி போறோமோ அதே மாதிரி அதே விசுவாசம் முன்னாடி போக முடியும். காலங்களெல்லாம் மடந்து இடைவேளையெல்லாம் மறந்து சிலுவையை நம்பி நாம் ரட்சிப்படைந்த நாம் அதே மாதிரி வரப்போற காலங்களை எல்லாம் கடந்து அவர் ஒரு நாள் வருவார் என்ற அந்த நிகழ்ச்சியை நம்பி நம்பிக்கையோடு எந்த விதத்திலையும் நம்முடைய மனசாட்சி இருதயம் அதோட நிகழ்வுனால வருகிற பாதிப்பை குறைக்காது அப்படின்றார். எந்த அளவுக்கு நாம் இயேசுடைய வருகையை பற்றி தியானித்து அதை மனசில் நம்பி அவர் வரப்போறத நான் அதன் வருகையில் நம்முடைய மகிமைப்படுத்துதல் நடக்குது என்பதை நம்புகிறோமோ அந்த அளவுக்கு அது நமக்கு உண்மையாக இருக்கும், அதன்படி நம்ம இருதயம் பாதிக்கப்படும். அவர் சொல்றாரு, என்ன பொறுத்த வரைக்கும் பெரிய ரெண்டு நிகழ்ச்சி தாங்க வாழ்க்கையில், ஒன்று எனக்காக அவமானமாக மறித்தவர் எனக்காக மகிமையில் வரப்போறவர், அதுக்கு முன்பதாக அதுக்கு நடுவில் நடக்கிற எல்லாமே ஒரு மங்களான கனவு தான். எனக்கு பின்னாடி சிலுவையில் அறையப்பட்ட இயேசு, எனக்கு முன்னாடி மகிமையில் வரப்போற இயேசு, இந்த ரெண்டு நிகழ்ச்சிகள் தான் நான் இன்னைக்கு வாழப்போற வாழ்க்கையை நிர்ணயிக்குது, பாதிக்குது, நடத்துது. எவ்வளவு அருமையா சொல்லி இருக்கார் பாருங்களேன். இது ரெண்டு தான் எனக்கு உண்மையா தெரியுது, இது ரெண்டு தான் ஒரே விதத்தில் நெருங்கி இருக்கிறது. கிறிஸ்து எனக்காக மரித்தது நெருங்கி இப்ப நடந்த மாதிரி இருக்கு, கிறிஸ்து எனக்காக வரப்போறது இன்னைக்கு நடக்கிற மாதிரி இருக்கு. எத்தனை வருஷங்கள் எத்தனை ஆண்டுகள் கடக்கலாம் அவர் வருவதற்கு, ஆனா அதை பத்தி எனக்கு அக்கறை இல்லை. நத்திங் ஃபார் மீ. உலக வரலாறு, கடந்த காலம், வரப்போற காலம், சபை வரலாறு, அது எல்லாமே ஒரு மங்கலான கனவாக இருக்கிறது. நான் என்னவா இருக்கிறேனோ, எந்த நிலைமையில இருக்கிறோனோ, இயேசு கிறிஸ்துவுடைய இந்த ரெண்டு வெளிப்பாடின் அடிப்படையில தான் இருக்கிறது. ஆகவே எனக்கு பின்னாடி இயேசு மரித்தார், எனக்கு முன்னாடி இயேசு மகிமேல் வரப்போறார். அதுதான உண்மையான விசுவாசம். என்னை எனக்கா என்னை அன்பு கூர்ந்து எனக்காக தம்மைத்தாமே ஒப்பு கொடுத்து வாழுகிற விசுவாசத்தின் அறிகுறி என்ன தெரியுமா? எப்படி அது கடந்த காலத்தை போய் நம்பி அதன் அடிப்படையில் இன்னைக்கு வாழுதோ, அதே மாதிரி வரப்போற காலத்துக்கு போய் அதே விசுவாசம் அவரை நம்பி வருவார் என்றதை நம்பி வாழ முடியும். பாருங்களேன் அவர் எப்படி சொல்லி இருக்கிறாரு. அவர் சொன்ன முழு கருத்தை சொல்ல முன்னாலும் ஓரளவுக்கு நான் தமிழ்ல மொழிபெயர்த்திருக்கிறேன். அந்த சத்தியம் தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போற பகுதியில் அழகாக மத்தேயு 24 வருது. ஒரு உண்மையான விசுவாசிக்கு கிறிஸ்து எத்தனை ஆண்டு கடந்து வந்தாலும் அவன் தன் வாய்ஸில் அவர் வருவார், ஏன் இன்னைக்கு அவர் வருவார் என்ற நம்பிக்கையில் வாழுகிற விசுவாசி தான் விசுவாசி. அது வந்து இப்படித்தான் எல்லா காலத்து விசுவாசிகளும் வாழ்ந்திருக்கிறத நாம் பார்க்கிறோம். இப்படி வாழும்போதுதான் நாம் கடைசி பரியந்து நிலைத்து நிற்க முடியும். இப்படி வாழும்போதுதான் நாம் விழித்து இந்த சீர்கெட்ட உலகத்துல நம்மளை அழிக்க காய கரப்படுத்த நினைக்கிற உலகத்துல இருந்து நம்மளை தற்காத்து வாழ முடியும். ஆகவே நாம் இயேசுடைய வருகையை பத்தி தெளிவாக, அவருடைய மரணத்தை பத்தி, மீட்பின் பணியை பத்தி எப்படி தெளிவா புரிஞ்சுக்கிறோமோ, அவருடைய வருகை பத்தியும் தெளிவான அறிவும் நம்பிக்கைகளும் கொண்டிருந்தா தான் அந்த அந்த நம்பிக்கையில் நாம் வாழ முடியும். அதனாலதான் மத்தேயு 24 அதிகாரத்துல நம்ம பார்த்துட்டு வரோம். ரெண்டு கேள்விகளோடு செக்ஷன் செக்ஷனா அருமையா தெளிவாக ஆண்டவர் நமக்கு உதவி செய்திருக்கிறார். ரெண்டு கேள்விகளோடு அது ஆரம்பிச்சது, எருசலேம் எப்போ அழியும், உலக முடிவு, உங்களுடைய வருகை எப்ப நடக்கும். அதுக்கு ஆண்டவர் 4-31 வசனம் வரைக்கும் பதில் சொல்லி முடிச்சுட்டார். சரிங்களா, பதில் சொல்லி முடிச்சு அந்த முதல் எருசலேம் அழிவை குறித்த பயன்பாடுகளை கொடுத்து முடிச்சார். நம்ம அது போன வாரம் பார்த்தோம், 32-35 வரைக்கும். அப்பா எருசலேம் அழிய போகிறது, அது அழியறதுக்கு முன்பதாகவே உங்களுக்கு தெரியணும், ஏன்னா அப்பத்தானே தப்பிக்க முடியும். ஒரு அத்திமரம் எப்படி அதனுடைய இலை கிளைகள் துளிர் விடுகிறதோ, அது உடம்போது வசந்த காலம் வருதுன்னு உங்களுக்கு ஏற்கனவே முன்னாடி வரப்போறது தெரியுதோ, அதே மாதிரி தான் எருசலேம் அழிவு இருக்கும். அடையாளங்கள் நான் சொன்ன அடையாளங்கள் நடக்கும். அதோடு விடாம 34 வசனத்துல மெய்யாகவே நான் சொல்லுகிறேன், இந்த சந்ததி இவையெல்லாம் நடக்கிற வரைக்கும் ஒளிந்து போகாது, உங்க வாழ்க்கை நேரங்கள்லயோ காலகட்டத்திலேயே நடக்கும். இதெல்லாம் நான் சொல்றது நம்புறது ரொம்ப கடினமா இருக்கே ஆண்டவரே, ரொம்ப எங்க விசுவாசத்தை அதிர்ற மாதிரி இருக்கே, இதெல்லாம் நாங்க எப்படி நம்புறது அப்படின்னா, என்னுடைய வார்த்தையை நான் உறுதிப்படுத்தும் படிக்கு, என்னுடைய தவறழைக்காத வார்த்தையை பத்தி உறுதிப்படுத்தும் படிக்கு, அருமையான அந்த காலத்தால் அழியாத வார்த்தைகள், வானமும் பூமியும் ஒளிந்து போகும், என்னுடைய வார்த்தைகளும் ஒளிந்து போகாது. அது சொல்லி முடிச்சாச்சு. எருசலேம் அழிவை பற்றிய பயன்பாடு. இப்போ ஆண்டவர் தன்னுடைய 2வது வருகையை பற்றிய பயன்பாடு. 2வது வருகையை எதிர்நோக்கி இருக்கிற நாம், அவங்களுக்கு சொன்னாரு, அதை நம்பி அவங்க பொழைச்சாங்கன்னு பார்க்கிறோம். இன்னைக்கு நமக்கு சொல்றாரு 2வது வருகைய, நம்ம இதை நம்பி பொழைப்போமா? அது நம்ம ஒவ்வொருத்தர்கிட்ட தான் இருக்கு இல்லைங்களா. அதுக்கு வருகிற பயன்பாடு இதுல என்ன சொல்றாரு, தன்னுடைய 2வது வருகை மறைக்கப்பட்டுள்ளது. அது எப்ப நடக்கும்ன்றது மறைக்கப்பட்டுள்ளது என்பதை அறிவிக்கிறார், அதை வலியுறுத்துறார், அதுக்கு பயன்பாடை கொண்டு வருகிறார். பாருங்களா, அதுதான் நம்ம இந்த அதிகாரம் மீதி இருக்கிறத பார்க்க போறோம். 4 தலைப்புல நம்ம இதை புரிஞ்சுக்க பார்க்கலாம். முதலாவது, தன்னுடைய வருகையின் காலம் மறைக்கப்பட்டுள்ளது. இட்ஸ் ஹிடன், இட்ஸ் கன்சீல்ட். அது மறைக்கப்பட்டிருப்பதனால் அதுக்கு தவறழைக்காத வருகிற 3 பயன்பாடுகள் என்ன, இந்த மூணு கீவேர்ட்ஸ் ஞாபகம் வச்சுக்கணும், இதை தான் படிக்க போறோம். அது மறைக்கப்பட்டிருக்கிறதுனால, எப்ப நடக்கும்னு தெரியாததுனால, எதிர்பாராத நேரத்தில் வரப்போறதுனால, நீங்கள் விழித்திருக்கிற வாழ்க்கையை வாழணும், நீங்கள் ஆயத்தமுள்ள வாழ்க்கையை வாழணும், நீங்கள் உண்மை உள்ள வாழ்க்கையை வாழும். இதுதான் பயன்பாடு, இதுதான் அந்த அதிகாரம் முடிய போது. நம்ம முதலாவது பயன்பாடு மட்டும்தான் இன்னைக்கு பார்க்க முடியும், தொடர்ச்சியாக பார்க்கலாம். முதலாவது, என்னுடைய வருகை மறைக்கப்பட்டுள்ளது. 36வது வசனம், ஒரு ஒரு டிரான்சிஷன், ஒரு மாறுதல் நடக்குது. இவ்வளவு வரைக்கும் அரசியலை மலிவை பத்தி பேசிட்டு இப்ப மாறுதல் நடக்குது பாருங்களேன். அந்த நாளையும் அந்த நாளிகையையும் என் பிதா ஒருவர் தவிர மற்றொருவனும் அறியான், பரலோகத்தில் உள்ள தூதர்களும் அறியார். பாருங்களேன், எருசலேம் அழிவு மாதிரி இது இல்லப்பா. என்னுடைய வருகை, எருசலேம் அழிவு வர்றதுக்கு முன்னாடியே தெரியும், அந்த அத்தி மரம் அதுக்கு தான் கொடுத்தேன். ஆனா என்னுடைய வருகை அப்படி இருக்காது, பாருங்களேன், அப்படி இருக்காது. அது வர்றதுக்கு சமீபமா இருக்குன்னு எந்த அடையாளமும் தெரியாது. திடீர்னு வரும், அது எப்ப வரும்னு மறைந்திருக்கு. பாருங்களேன், ஆண்டவர் நிச்சயமாவே ஒரு அவருடைய இதுவரைக்கும் சொன்னது இல்லாம இப்ப ஷிஃப்ட் பண்றாரு அவருடைய ஃபோக்கஸ். இதை நான் தெளிவா உங்களுக்கு விளக்கணும், ஏன்னா நீங்க படிக்கிற எந்த இங்கிலீஷ் பைபிளா இருந்தாலும், ஸ்டடி பைபிள், எந்த கமெண்ட்ரிஸ் நீங்க ஓபன் பண்ணி பார்த்தாலும், அவங்க எல்லாம் என்ன சொல்லுவாங்க, இது எல்லாமே மொத்தமா ரெண்டாவது வருகையை பத்தி தான், அத்தி மரத்தையும் ரெண்டாவது வருகை பத்தி தான், ரெண்டாவது வருகைக்கு பத்தி அடையாளம் சொல்றாரு அப்படின்னு தான் சொல்லி வழக்கம் கொடுத்துக்கிட்டு இருப்பாங்க. ஆகவே இது அது இல்ல. இது வரைக்கும் அரசியலேயும் அழிவை பத்தி சொல்லி இப்ப 36வது வசனத்துல அவர் சப்ஜெக்ட மாத்திர, அது முடிஞ்சு போச்சு. எருசலேம் அழிவு, இப்ப ரெண்டாவது வருகையை பத்தி நான் சொல்லுகிறேன். இதை நான் சொல்றது நான் நம்பணும்னு சொல்ல வேண்டியது, நீங்க நம்ப சொல்றேன்றதுனால நம்ப வேண்டியது இல்ல. அந்த வசன பகுதி அமைந்திருக்கிற வார்த்தைகளை புரிஞ்சுக்கிட்டாவே அந்த உங்களுக்கு தெரியும். அப்படி உங்களுக்கு புரிய வைக்கணும்னு பாக்குறேன். ஒரு 5 நிமிஷம் என்கிட்ட பொறுமையா இருந்து நான் சொல்லுகிற வார்த்தைகளை கவனமாக கேட்கணும். ரெண்டு வார்த்தைகள் நமக்கு காட்டுது, ஆண்டவர் ஒரு மாற்றத்தை கொண்டு வருகிறார். எருசலேம் அழிவை பத்தி நான் பேசல, இப்போ வேற பத்தி பேசுறேன் பாருங்களேன். அது இங்கிலீஷ்ல பாத்தீங்கன்னா ரெண்டு வார்த்தைகள், தமிழ்ல அது வர்றது இல்ல. பட் தட், பட் இந்த ஆக்சுவலா அப்படியே டிரான்ஸ்லேட் பண்ணோம்னா, இது வரைக்கும் சொல்லி முடிச்சுட்டு 36வது வசனம், ஆனால் அப்படிதான் ஆரம்பிக்கணும். ஆனால் பட் அப்படின்னு ஆரம்பி, இங்கிலீஷ்ல அந்த நாள், அந்த நாள் போட்டிருக்கு இல்லைங்களா, அந்த நாளிகை, அந்த நாள் அப்படின்னு போட்டிருக்கு. இது ரெண்டுமே நமக்கு வேற சப்ஜெக்ட பேசுறாருன்னு எருசலேம் அழிவை முடிச்சுட்டு இப்ப வேற பேசுறாருன்னு. ஏன்னா இது பாருங்களேன், அது ஒரு கான்ட்ராஸ்டிங் பார்ட்டிக்கல்னு வாங்க. கிராமர்லாம் நம்ம படிக்கிறதே இல்லை இல்லைங்களா, நம்ம ஊர்ல தான் இங்கிலீஷ் எழுதுறது வரல, இங்கிலீஷ்ல ராங் வருது. கிராமர் கான்ட்ராஸ்டிங் பார்ட்டிக்கல்னா என்ன, இது வரைக்கும் நம்ம சொல்லிக்கிட்டு இருந்தோம், அதுக்கு முரண்பாடாக, அதுக்கு வித்தியாசமாக ஒன்று சொல்ல போறோம். அதுக்கு பேர் தான் பட்டுன்னு யூஸ் பண்ணுவோம் இல்லைங்களா. பட் இப்படிதான் நடந்துச்சு, பட் அப்படின்ற மாதிரி இல்லைங்களா, ஒரு வித்தியாசமா. இதே அதே 35வது வசனத்துல பாத்தீங்கன்னா, ஆண்டவரே அதை மீண்டுமாக பயன்படுத்துற, வானமும் பூமியும் அழிந்து போவோம். இங்கிலீஷ்ல பாத்தீங்கன்னா, heaven and earth will pass away but by my words, வானமும் பூமியும் அழிந்து போவோம், ஆனா என்னுடைய வார்த்தைகள் ஒரு காலம் அழிந்து போகாது. பைபிள்ல முழுசா இந்த பட் யூஸ் பண்றது பல இடங்கள்ல, ஒரு முரண்பாடானதை காட்டுறதுக்கு. பாவத்தின் சம்பளமோ மரணம், பட் த கிஃப்ட் ஆஃப் காட் இஸ் இட்டர்னல் லைஃப். கம்ப்ளீட் ஆப்போசிட். ஆண்டவர் இங்க எருசலேமுடைய சமீபத்தன்மையை பேசல, அவர் வேற ஒரு காரியத்தை பேசுறார். இப்பதான் எருசலேம் அழிவை பத்தி பேசி முடிச்சாச்சு. அத்தி மரம் எப்படி நீங்க துளிர்றத பார்க்கும்போது, அந்த அழிவு வரப்போதுப்பா, வானம் அந்த உங்க சந்ததியே நடக்கும், வானமும் பூமியும் அழிந்து போவோம், என் வார்த்தைகள் அழிந்து போகாது, ஆனா பாக் என்னுடைய ரெண்டாவது வருகை அப்படி இல்லை. அதான் அவர் சொல்றாரு, கான்ட்ராஸ்டிங், என்னுடைய ரெண்டாவது வருகை அப்படி இல்லை, ஒரு ஸ்ட்ராங் கான்ட்ராஸ்ட். ரெண்டாவது வருகை எந்த அத்திமரத்தையும் பார்த்து நீங்க கணக்கு போட முடியாது, அதனுடைய சமீபத்தை யாருமே தெரிஞ்சுக்கொள்ள முடியாது. ரெண்டாவது, இது வேற விஷயத்தை பேசுறாரு, ஒரு டெமான்ஸ்ட்ரேட்டிவ் ப்ரொனவுன்னுவாங்க கிராமர்ல, ஒரு ப்ரொனவுன் இல்லைங்களா. நம்ம பேரை சொல்லாம ஈன்றது, ஒரு விஷயத்தை சொல்லாம தட் திஸ்ன்றதெல்லாம் ப்ரொனவுன்ஸ். அதை பயன்படுத்துற தட் என்றது ஒரு டெமான்ஸ்ட்ரேட்டிவ் ப்ரொனவுன். தட் ஹவுஸ், தட் ஹோட்டல், தட் மேன் அப்படின்னு அப்படின்னா ஏதோ ஒருத்தர் குறிக்கிறதுக்கு. பாருங்க அது ரொம்ப முக்கியமா அதை பயன்படுத்துறாரு. அந்த நாள், அந்த நாள் அதை ரொம்ப வலியுறுத்துறாரு. எருசலேம் மலையை மாதிரி இல்லப்பா, ஆனா அந்த நாள் ஒருவேளை ஆண்டவர் அந்த மலையில நின்றுகிட்டு, ஒலிவ மலையில் நின்றுகிட்டு, இது வரைக்கும் சொன்னது இந்த இதெல்லாம் அழிந்து, இந்த சந்ததி இருக்கிற வரைக்கும் இதெல்லாம் அழிந்து போகாது இல்லைங்களா, இந்த சந்ததி இதெல்லாம் நிறைவேறும் இந்த சந்ததிக்குள்ளன்னு சொல்லி எருசலேம் காமிச்சுக்கிட்டு இதெல்லாம் பேசிக்கிட்டு கொஞ்சம் மௌனமா இருக்கிறார். அது சொல்லி முடிச்சு அதுக்கப்புறம் தன், ஆனா அந்த நாள் அப்படின்னு எதிர்காலத்துல அவர் காட்டலாம். அந்த நாள் என்றது வந்து முழு வேதத்திலேயே ஒரு பிரத்யேக அடையாளம் இருக்கு. நீங்க பழைய ஏற்பாடு புக்கை எடுத்துக்கிட்டு, இல்ல ஒரு கன்கார்டன்ஸ், கன்கார்டன்ஸ் தமிழ்ல ஒத்த வாக்கிய அகராதி இல்லைங்களா, அதை வச்சுக்கிட்டு நீங்க அந்த நாள் தேடி பார்த்தீங்கன்னா என்னவே முடியாது. பழைய ஏற்பாடுல தீர்க்க தரிசன புக்குங்களை அடிக்கடி வரும், அந்த நாள் அந்த நாள் அந்த நாள் அடிக்கடி வரும். ரெண்டு திமோத்தி புதிய ஏற்பாடுலயும் அது அப்படியே வருதை பார்க்கிறோம். ரெண்டு திமோத்தி 1:12 நான் விசுவாசிக்கிறவர் இன்னார் என்று அறிவேன், நான் அவரிடத்தில் ஒப்பு கொடுத்ததை அவர் அந்நாள் வரைக்கும் காத்து கொள்ள வல்லவராயிருக்கிறார். அந்நாள் இல்லைங்களா, அது ஒரு வித்தியாசமான பிரத்யேக தன்மை இருக்கு. 2 Timothy 4:8 இது முதல் நீதியின் கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது, நீதி உள்ள நியாயாதிபதி ஆகிய கர்த்தர் அந்நாளிலே. அதுக்கு பாலமான பழையற்பாடு புதிய ஏற்பாடு தீர்க்க தரிசனம் வேறு இருக்கிறது. அவர் அந்நாள் சொல்லும் போது அதே சொல்லிக்கிட்டு வந்ததே இல்லை, ஒரு பிரத்யேகமான நாளை அவர் குறிப்பிடுகிறார், இது வித்தியாசமானது என்றதை குறிப்பிடுகிறார். ஓகே, அந்த நாள் தான் மகிமையோடு வரப்போற அந்த நாள், அவர் வரும்போது தன்னை விசுவாசிக்காதவர்களை நியாயம் தீர்த்து தன்னை நம்புகிறவர்களை மகிமைப்படுத்துகிற அந்த நாள், அதைத்தான் இவர் வேற டாபிக் சொல்றாருன்றத நம்ம புரிஞ்சுக்கணும். ஓகே, அந்த நாள் மறைக்கப்பட்டு இருக்கிறது, அந்த நாளையும் அந்த நாளிகையும் என் பிதா ஒருவரை தவிர ஒருவனும் அறியான், பரலோகத்தில் உள்ள தூதர்களும் அறியார்கள். மார்க்கில் பார்த்தீங்கன்னா குமாரனும் அறியான் அப்படின்னு வரும் இல்லைங்களா. சில மத்தேயு சில மேனுஸ்கிரிப்ட்ஸ்ல குமாரன் வருது, அதனால தான் என்ஏஎஸ்பி என்ஐவி எல்லாம் பார்த்தீங்கன்னா குமாரன் அதில் ஆட் பண்ணியிருக்கிறாங்க. ஒருவருக்கும் தெரியாது, வானத்தின் மேலே வானத்தின் கீழே பூமியின் கீழே ஒரு பிரசங்கிக்கும் தெரியாது, இது ஒருத்தருக்கு தான் தெரியும். யாருக்கு? பிதா. ஏன்னா பிதா தான் அந்த நாளை ஃபிக்ஸ் பண்ணுது. ஃபிக்ஸ் பண்ணது தெரியாதா? அவர் தான் தன்னுடைய ஆணையில, நம்முடைய அதிகாரத்தில், நம்முடைய விசுவாச அதிகாரில 2 chapter வருகிற தேவனுடைய ஆணைன்றதுல எப்படி உலகம் உண்டானோன்னு ஒரு நாளை ஃபிக்ஸ் பண்ணாரோ, ஓய்வு நாளுன்னு ஃபிக்ஸ் பண்ணாரோ, இந்த நாளில் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்கு போகணும் குழந்தையான்னு ஃபிக்ஸ் பண்ணாரோ, அவரே அவருடைய 2வது வருகையும் குறிப்பிட்டிருக்கிறார். குறிப்பிட்டு அவருக்கு மட்டும்தான் தெரியும், அது நிச்சயமாக குறிப்பிட்டிருக்கிறார். ஆனால் அது மறைக்கப்பட்டிருக்கிறது, நமக்கு அந்த நாள் தெரியப்படுத்தல. அதோடு சொல்லி ஆண்டவர் விட்டுருக்கலாம் இல்ல, அந்த நாள் பிதா ஒருவரை தவிர வேற யாருக்கும் தெரியாது, புல் ஸ்டாப் அப்படின்னு வச்சிருக்கலாம். அது இல்ல, அவர் ரொம்ப வலியுறுத்துறார், இங்கிலீஷ்ல ஆம்பிளிஃபை பண்றாருன்றலாம் இல்லைங்களா, ரொம்ப அதை மிகப்படுத்தி சொல்ற மாதிரி தேவ தூதர்களுக்கும் தெரியாது, தேவ தூதர்களும் தெரியாது. ஏன் ஆண்டவர் அதை என குமாரனுக்கும் தெரியாதுன்றாரு? ஏன் அதை வலியுறுத்தி ஆண்டவர் சொல்லணும்? ஏன்னா நம்ம ஜாதியை பத்தி அவர் நல்லா தெரிஞ்சு வச்சிருக்கிறார். நம்ம எவ்வளவு சொன்னாலும் இவனுங்க கேட்க மாட்டானுங்க, இவனுங்களா சாட்டை போட்டுக்கிட்டு இப்ப வருவார் அப்ப வருவார் அப்ப வருவார். நீங்க ஒன்னும் இல்ல, கூகுள்ல போய் இயேசு கிறிஸ்து ஜீசஸ் கிரைஸ்ட் ப்ரிடிக்ஷன்ஸ் போட்டீங்கன்னா விக்கிபீடியால ஒரு பெரிய லிஸ்ட் வரும். முதல் நூற்றாண்டுல இருந்து எடுத்து நம்ப மாட்டீங்க, போன வருஷமும் 2021 ஒருத்தர் சொல்லியிருக்காரு இப்பதான் இயேசு வருவார். பெரிய லிஸ்ட் சொல்லிக்கிட்டே இருப்பாங்க, அப்ப வரார், இப்போ இதோ வருகிறார், அப்போ வருகிறார், July 35 வருகிறார். சொன்னவங்க இருக்கிறாங்க, எவ்வளவு சொன்னாலும் கேட்க மாட்டாங்க, இவங்க வருவ அப்படின்னுவாங்க. அவருக்கு நல்லா தெரியும் பாருங்களேன், நம்முடைய அகங்காரத்துல ஆண்டவர் வருவார் அதை நம்ம எல்லாம் கண்டுபிடிச்சுக்க முடியும் அப்படின்றதுனால செய்வாங்கன்னு தெரியும். கேத்தலிக்ல இருந்து எடுத்து செவன்த் டே அட்வென்டிஸ்ட், ஜெகோவா விட்னஸ், எத்தனையோ பெரிய போதகர்களை பெந்தகோஸ்ல நிறைய பேர் அப்படி சொல்லி இருக்கிறத பார்க்கலாம். இவர் என்ன சொல்றாரு, நம்ம ஊர்ல எடுத்துக்கிட்டா சில பேர் கேட்பாங்க, தினகரனுக்கும் தெரியாதுங்களா, மோகன்சி லாசரஸ்க்கு தெரியாதா, என்னங்க பாஸ்டர் அவருக்கு தெரியாது ஏதாவது இருக்கா அப்படின்னு நம்ம ஊர்ல இல்லைங்களா, பெனியனுக்கும் தெரியாது, அவரு தானே பெரியவர், அவருக்கும் தெரியாதா, தேவ தூதனுக்கே தெரியாது, போதுமா அவனுக்கு ஒருத்தம் பேச கேட்காத, யாருக்கும் தெரியாது, தேவ தூதர்களுக்கே தெரியாது. அப்பேற்பட்ட தேவ தூதர்கள் தேவனு சேவையிலேயே இரவும் பகலும் இருக்கிறவர்கள், தேவனுடைய பணியை உடனடியா நிறைவேற்றக்கூடியவர்கள், தேவனுக்கு மிகவும் அருகாம அவருடைய சிங்காசனத்தை நீ காலில் கூட படிச்சோம், அவருடைய சிங்காசனத்தை சூழ்ந்து இருக்கக்கூடியவர்கள், முகமுகமா அவரை தரிசிக்கிறவர்கள், அவங்களுடைய மனது பாவத்தினால பாதிக்கப்படலை, எந்த கள்ளப்போதகத்தினால அவங்க பாதிக்கப்படலை, சத்தியத்தை துல்லியமாக அறிந்த அவர்கள், அவர்களுக்கே பாவமறியாத சுத்தமான தேவ தூதர்கள், அவர்களுக்கே தெரியாது. இன்னும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங், ஆண்டவர் இரண்டாவது வருகையில் வரும்போது ரொம்ப மெயினான வேலை யாருக்கு இருக்கு, நாலு பூமியின் நாலு திசைகள்லையும் போய் எல்லா தெரிந்து கொள்ளப்பட்டவர்களையும் சேர்க்கிறதோ, நியாயத்திற்கப்படுகிறவர்களையும் சேர்க்கிறதோ, அவங்களுடைய வேலை தான். என்ன அவங்க ஆவலா இருப்பாங்க அது செய்யறதுக்கு இல்லைங்களா, இயேசுடைய மகிமை எல்லாரும் காணணும், தேவ புத்திரர்கள் வெளிப்படணும்னு எல்லாரும் ஆவலா இருக்கிறாங்க, ஆனா அவங்களுக்கே தெரியாதுப்பா, உங்க ஆவல்லாம் எனக்கு புரியுது, அவங்களுக்கும் அதை விட ஆவல் இருக்கு, ஆனா அவங்களுக்கே அது தெரியாது. இயேசு கிறிஸ்துவுடைய வருகை யாருக்கு மிக விசேஷமா தெரியணுமோ, பாவம் இல்லாத சுத்த தேவ தூதர்களுக்கு, அவர்களுக்கே தெரியாது, அவர்களுக்கே தெரியாது. மைக்கேலுக்கு தெரியாதா, இல்ல தெரியாது. காப்ரியலுக்கு ஒருவேளை செரபீமுக்கு காதல ஓதி இருப்பாரா கிட்ட, இல்ல தெரியாது, யாருக்கும் தெரியாது. புரியுதா, அதை நம்ம கொஞ்சம் புரிஞ்சுக்கலாம். ஆனா ரெண்டாவது மணி எனக்கும் தெரியாது அப்படின்ட்டார் இயேசு. நம்ம என்ன சொல்றது, என்ன அதிசயம், மார்க் என்ஐஎஸ்பி என்ஐவி இல்லை, அது குமாரன் இருக்கிறத பார்க்கலாம். இவ்வளோ எருசலேம் அழிவை பற்றி சொன்ன ஆண்டவர், இதெல்லாம் எப்போ நடக்கும்னு சொன்ன ஆண்டவர், உங்களுடைய சந்ததியிலே நடக்கும்னு சொன்ன ஆண்டவர், தான் வருகையை பற்றியும் சொன்னார், சூரியன் அந்தகாரப்படும், சந்திரன் ஒளியத்தராது, நட்சத்திரங்கள்லாம் விழுவோம்னு சொன்ன ஆண்டவர், ஆனால் அது எப்போ நடக்கும் எனக்கு கூட தெரியாது. எனக்கு சாட்சாத் த வெரி காட் ஆஃப் வெரி காட், தேவாதி தேவன், பிதாக்கு எல்லா விதத்திலையும் ஒப்பானவர், கோஇட்டர்னல், நோ, பிதாக்கு ஒப்பானவர், அவருக்கே தெரியாதா. இதுல பெரிய வாக்குவாதம், பெரிய சண்டை எவ்வளோ நடக்குது. இப்ப யாராவது உங்க வீட்டுக்கு நல்லா ட்ரெஸ் போட்டுக்கிட்டு கோட்டு கீட்டு போட்டுட்டு வருவாங்க, நீங்க அருமையான சகோதரர்களே உள்ள வாருங்கள், சமாதானம் அப்படின்னு, அவங்க ஜெகோவா விட்னஸா இருப்பாங்க, திடீர்னு கதவை தட்டிட்டு உங்க வீட்டுக்கு வருவாங்க, நீங்கள் கிறிஸ்தவர்களா, நீங்க இயேசுவை நம்புகிறீர்களா, ஆமாங்க நாங்கள் நம்புகிறோம், உங்களுக்கு நான் பைபிள்ல இருந்து ஒரு சில சத்தியங்களை காமிக்கிட்டு இருந்தாங்களா, இயேசுவை நீங்கள் கடவுள் என்று நம்புகிறீர்களா, ஆமாங்க நம்புகிறோம், ஒரு வசனத்தை எடுங்கள், மத்தேயு 24:36 வசனத்தை எடுங்கள், கடவுள் என்றால் யார், சகலமும் அறிந்தவர், அவர் தானே கடவுள், இங்க பாருங்க இயேசு வந்து கடவுள், அவருக்கே தெரியல என்றாரு, உலகம் எப்ப முடியும், உலகம் எப்படி நியாயத்தீர்க்கப்படும், அது எப்போன்னு அவருக்கு தெரியலேன்றாரு, அப்ப எப்படிங்க அவர் கடவுளா இருக்க முடியும், எல்லாத்தையும் அறிந்தவர் தானே கடவுள், அது யாருக்கு மட்டும்தான் தெரியும், பிதாக்கு ஒருவர் தான். ஆகவே நாங்கள் பிதாவையே நம்புகிறோம், நீங்களும் பிதாவையே நம்புங்கள், இயேசுவை நம்பா, அவர் கடவுள் இல்லை அப்படின்னு வாங்க, நீங்க என்ன பண்ணுவீங்க, வேர்த்து கொட்டிக்கிட்டு முடிச்சுக்கிட்டு, ஐயோ ஒருவேளை இருக்கலாமா அப்படின்னு நீங்க நம்புவீங்க இல்லைங்களா, பொதுவாக அதான் செய்யறது, என்ன பதில் சொல்லணும்னு கூட தெரியாம தவறுவீங்க, அப்படி செய்யக்கூடாது. ஏன், முதல்ல நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும், யாராவது ஒரு வசனத்தை எடுத்துக்கிட்டு நமக்கு ஏதாவது சொல்லி கொடுக்குறாங்கன்னா அவங்க பேச்ச நம்ம கேட்கக்கூடாது. ஏன்னா பைபிள்ல எங்கேயோ சம்பந்தம் இல்லாத ஒரு வசனத்தை எடுத்துக்கிட்டு எதுனா நமக்கு தப்பா சொல்லி கொடுக்கலாம் இல்லைங்களா, த அனாலஜி ஆஃப் ஸ்கிரிப்சர்ன்னுவாங்க, முழு வேதமா என்ன சொல்லுது, அந்த வசனம் அந்த சூழ்நிலையில என்ன சொல்லுது, அதனோட கான்டெக்ஸ்ட் என்னன்னு புரியாம சொல்லக்கூடாது இல்லைங்களா. முதலாவது அவங்க எதை வச்சு இயேசு கடவுள் இல்லைன்றாங்களோ அந்த சத்தியத்தை புரிஞ்சுக்கிட்டாவே இயேசுதான் கடவுள், நம்ம இதயத்துல நன்றி பொங்கி வரும். ஏன், அவருடைய மனித ரூபத்தின் அதிசயமான குணாதிசயம் நமக்கு இங்க வெளிப்படுது. அவருடைய தாழ்ச்சியின் கோலத்தை இம்மட்டும் தன்னை தாழ்த்தி நமக்கு மீட்பு அடைய வேண்டிய ஒரு வேலையை அவர் செய்ய வேண்டியதா இருந்துச்சுன்றத இந்த சத்தியம் நமக்கு காட்டி கொடுக்குது. உண்மையாகவே அவர் சாட்சாத்து தேவன்தான், பிதாக்கு ஒப்பானவர் தான். ஆனா அவர் நம்மளுடைய மீட்பு அடைவதற்காக இந்த மனித ரூபம் எடுத்து அடிமையின் கோலம் எடுக்கும் போது தன்னுடைய எல்லா தெய்வீக குணாதிசயங்களையும் அவர் விட்டுரல. தனக்கு எல்லாமே தெரியும் தான், தனக்கு சர்வ வல்லமை இருக்குத்தான், அந்த குணங்கள்லாம் அவருக்கு இருந்துச்சு. ஆனா அந்த குணாதிசயங்கள் எல்லாமே தன்னுடைய பிதாக்கு அடியில கொண்டு வந்துட்டார். அந்த பிதான் அடியில ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிக்கிட்டார், இருந்துச்சு ஆனா பிதாக்கு அடியில அதை கொண்டு வந்துட்டார் இல்லைங்களா. அதைத்தான் நம்ம பார்க்கிறோம். தன்னுடைய சகலத்தையும் அறிந்த குணமும் தன்னுடைய பிதா தனக்கு என்ன தெரிஞ்சுக்கணும்னு விரும்புறாரோ அதை மாத்திரமே தெரிஞ்சுக்க தன்னை தாழ்த்தினார். இன்கார்னேஷன்றோம், அவர் மனிதனா ஆன அந்த டிசைனே அவர் மனித ரூபமா எடுக்கும் போது அடிமையின் கோலம். யாருக்கு அடிமை? அடிமைனா என்ன? எல்லாத்துலயும் தன்னுடைய எஜமானுக்கு கீழ்ப்படிஞ்சு இருக்கிறது தான். அப்புறம் அப்படித்தான் இருந்தார். எல்லாமே தன்னுடைய பிதா அடிப்படையில, பிதா கற்றுக் கொடுக்கிறதான் தான் கற்றுக்கொண்டா, பிதா சொன்னதான் தான் செய்தாரு. தனக்கு சகல வல்லமையும் இருந்து பிதாக்கு ஒப்பானவரா இருந்தோம், தன்னை எல்லாம் தன்னை ஒடுக்கிக்கிட்டார் பிதா அடியில. அதான் பார்க்கிறோம். ரொம்ப இம்பார்ட்டன்ட் வேர்ஸ் யோவான் 15:15. நீங்க திருப்பி பார்த்தீங்கன்னா அதுல அவர் நமக்கு சொல்லி கொடுத்ததெல்லாம் எங்க கத்துக்கிட்டாரு அப்படின்னு அதை சொல்றாரு பாருங்களா. 15:15 வாசிங்க.
இனி நான் உங்களை ஊழியக்காரர் என்று சொல்லுகிறதில்லை. ஊழியக்காரன் தன் எஜமான் செய்கிறதை அறிய மாட்டான். நான் உங்களை சிநேகிதன் என்றேன், ஏனெனில் என் பிதாவினிடத்தில் நான் கேள்விப்பட்ட எல்லாவற்றையும் உங்களுக்கு அறிவித்தேன்.
நான் உங்களுக்கு அறிவித்ததெல்லாம் என்ன? என் பிதாவினிடத்தில் கேள்விப்பட்டது. நான் என்னையே சகலமும் அறிந்த தேவனா இருந்தாலும் என்னுடைய மனுஷீகத்துல என்னையே நான் தாழ்த்தி இருக்கிறேன். என்னுடைய சகலமும் அறிந்த குணத்தையும் பிதா கடியில கொண்டு வந்திருக்கிறேன். ஏன் உங்களுக்கு தெரியாதா? என் பிதா கிட்ட கேட்டுதான் சொல்றீங்க. ஆமா, அந்த நிலையில் தான் நான் இப்போ வந்து என் பிதாவுகிட்ட இருந்து கத்துக்கிட்டதான் உங்களுக்கு நான் சொல்லி இருக்கிறேன். அவர் இப்போ அந்த ஒலிவமலையில் இருக்கும் போது மனுஷகுமாரனாக தாழ்மையின் கோலத்தில் நம்முடைய மீட்பை சம்பாதிக்க வந்திருக்கிற நேரத்தில் அவருக்கு தெரியலன்றார். ஏன்? அவர் பிதால தான் எல்லாவற்றுக்கும் சார்ந்திருந்தவர். இயேசு வந்து முழுமையாக தெய்வீகமும் முழுமையாக மானிடம் கொண்டு, நம்ம அப்படி இல்லை, நம்ம ஒரு லெவல்ல எக்ஸிஸ்ட் பண்றோம். அவர் ரெண்டு லெவல்ல இருந்தார் பாருங்களேன். ரெண்டு லெவல்ல தான் அது பெரிய ரகசியம். தி கிரேட்டஸ்ட் மிஸ்டரி ஆஃப் காட்லினஸ், காட் மேனிஃபெஸ்டட் இன் ஃபிளஷ் வேதம் சொல்லுது. அது பெரிய ரகசியம், கடவுள் மனுஷன் ஆனது. அதுல வந்து அவர் மனுஷ கோலம் எடுக்கும் போது தன்னுடைய தெய்வீகமும் இருந்துச்சு, தன்னுடைய மானிடம் தன்னோடு எடுத்துக்கும் போது அவர் எல்லா நம்மள மாதிரி ஏபிசிடி அவர் படிக்க வேண்டியதா இருந்துச்சு. அதனாலதான் அவர் ஞானத்துல வளர்ந்தார், வளர்த்தியில வளர்ந்தார். ஏன் தெய்வம் வளரணும் அப்படி? ஏன்னா அவருடைய மனுஷீகத்துல அவர் வளர வேண்டியதா இருந்துச்சு. அவருக்கு பசி எடுத்துச்சு, தாகம் எடுத்துச்சு, தூக்கம் வந்துச்சு, துக்கமாச்சு இல்லைங்களா. அவர் பலவீனத்துல எல்லா மனுஷர்களுக்கு இருக்கக்கூடிய பலவீனமும் அவர் அனுபவிச்சார். கெத்செமனேல சோதனை நேரத்துல அவர் தள்ளாடி பலவீனத்துல தள்ளாடினார் இல்லைங்களா. தான் படைத்த சர்வமும் அல்ல அறிஞ்சவர் இல்லையா அவரு? ஒம்னிபொட்டன்ட் காட், சகல வல்லமையும் இருந்துச்சு. ஏன் அவருக்கு போய் தான் சிருஷ்டித்த ஒரு தேவதூதன் தான் வந்து ஹெல்ப் பண்ணும்? ஏன்னா அவருடைய தாழ்மையின் கோலம். புரியுதுங்களா? எப்படி அவரு முழுமையாக மனுஷனா இருந்தார், முழுமையாக தெய்வீகமாகவும் இருந்தார். அவருடைய இப்ப இருக்கிற தாழ்மையின் கோலத்துல தனக்கு அறிந்த அறிவும் பிதாக்கு தன்னை ஒடுக்கி பிதாக்கு தாழ்மைப்பட்டிருக்கிறதுனால. ஆகவே இந்த பெரிய இறுதி தீர்க்கதரிசி சபைக்கு இவர் அவர் வெக்கத்தை எல்லாம் விட்டு எனக்கு தெரியாதுன்றார். எனக்கு தெரியாது, எனக்கு தெரியாது. அவருடைய மனுஷீக தன்மையை ரொம்ப எடுத்து காட்டுகிற ஒரு பகுதி, தானா தன்மேல் சுமத்திக்கிட்ட தாழ்மையின் கோலத்தின் ஒரு நிலை. உங்களுடைய மீட்பையும் என்னுடைய மீட்பையும் அடைவதற்கு இந்த கோலம் அவர் எடுக்க வேண்டியதா இருந்துச்சு பாருங்களேன். அவர் தன்னுடைய வருகையை பத்தி அவருக்கு தெரியாது. ஆனா இப்போ என்னங்க, இப்போ தெரியுமா அவருக்கு? எல்லா நாமத்தை விட எல்லா உயர்த்தப்பட்டு எல்லா அதிகாரத்துக்கும் மேல் இருக்கிறவர், பிதாவின் வலது பார்த்தத்தில் இருக்கிறவர். இப்ப தெரியுமா அப்படின்னு என்ன கேட்டீங்கன்னா நான் என்ன பதில் சொல்லுவேன், எனக்கு தெரியாது. ஏன், என்னுடைய பிதா அவருடைய வேதத்தில் வெளிப்படுத்தவில்லை, அதனால நமக்கு தெரியாது. தெரியாதுன்னு பாஸ்டர்ங்க சொல்றதுக்கு ரொம்ப கூச்சம். நான் பார்த்துருக்கிறேன், தெரியாதுன்னு நம்ம எப்படி சொல்ற, அவர் எப்படி இங்கே தெரியாதுன்னு சொல்ல முடியும், எல்லாம் அவருக்கு தெரியணும் இல்லையா? தெரியாது, ஆண்டவர் இயேசுவே தெரியாதுன்னு சொல்லியிருக்காரு. நமக்கு சொல்றதுக்கு என்னங்க, அதனால எல்லாம் தெரிஞ்ச மாதிரி நம்மளை காமிச்சுக்கிறது. நம்ம அதை பற்றி கவலைப்படக்கூடாது. நமக்கு தெரியலாம் தெரியலன்னு இயேசுவே சொல்லியிருக்கா, அதை ஒன்று படிச்சுக்கணும் நம்ம. அதை நான் பார்த்துருக்கிறேன் பாஸ்டருங்க அரை மணி நேரம் மலுப்புவாங்க, அரை மணி நேரம். அவங்க தெரியாதுன்னே தெரியும் ஆரம்பிக்கும் போது, அரை மணி தெரியாதுன்னு சொல்லிட்டு போயிருந்தா உனக்கு உன்னால எவ்வளவு மரியாதை இருந்திருக்கும். அதை போடுற இதை போடுற இதை போடுற விலைக்கு அதை செய்யக்கூடாது நம்ம. ஓகே, இப்ப ஒரு பெரிய கேள்வி என்னன்னா, ஆண்டவர் ஏன் அதை வெளிப்படுத்தல, வெளிப்படுத்தல நமக்கு தெரியாது, ஏன் வெளிப்படுத்தல? அது அவருடைய இஷ்டம் தான் இல்லைங்களா, இறையாண்மை இஷ்டம் நம்ம கேட்கறதுக்கு என்ன. ஆனா நமக்கு இருக்கிற சிறிதான மூளையில அவருடைய வார்த்தையின் பகுதியை பார்த்து அதுல இருக்கிற ஞானத்தை புரிஞ்சுக்கலாம். பாருங்களேன், ஏன் அவர் வெளிப்படுத்தல, அவர் எது செஞ்சாலும் அவருடைய மகிமைக்கும் நம்முடைய நன்மைக்கு செய்கிற தேவன், இதை ஏன் மறைச்சிருக்கிறார்னா, இது மறைந்திருப்பதுனால வருகிற தவறலைக்காத மூணு பயன்பாடுகள்னால. இது மறைந்திருந்தாதான் அது வர முடியும் இல்லைங்களா, இது தெரிஞ்சிச்சுன்னா நம்ம அப்படி வாழ முடியாது. இது மறைந்திருப்பதுனால நமக்கு வருகிற பயன்பாடுகள் என்ன, நம் சொன்ன மூணு வார்த்தைகள், நாம் விழித்திருந்து வாழ வேண்டும், ஆயத்தத்தோடு வாழ வேண்டும், உண்மையோடு வாழ வேண்டும். அவர் வருக எதிர்பாராம இருக்க போது, திடீர்னு இருக்க போது, ஒருவரும் எதிர்பார்க்காத நேரத்தில் வரப்போறார். அது அப்படி அந்த உண்மை அப்படி இருக்கிறதுனால ஒவ்வொரு சந்ததியும், ஒவ்வொரு விசுவாசியும், தன்னை நம்புகிற ஒவ்வொரு மக்களும் இதை அறிந்து உண்மையா இதை நம்புறோம்னா நம்ம வாழ்க்கையில இந்த மூணு காரியங்கள் இருக்கும், மூணு காரியங்கள் இருக்கும் பாருங்களேன். அதனாலதான் புதிய ஏற்பாடுல வாழ்ந்த எல்லா மக்களும் அவர் வருவார் என்ற எதிர்பார்ப்போடு வாழ்ந்தாங்க. பேதுரு, பவுல், யோவான் அவங்களுடைய நிருபங்கள் எல்லாம் படிச்சீங்கன்னா உடனடியா வருவார். அந்த எதிர்பார்ப்போடு வாழுங்க. ஏன் இந்த மூணு நிலைமையில நாம் வாழணும், இந்த மூணு கடவுளுடைய சித்தம் என்ன, நாம் விழித்திருந்து வாழணும், நாம் ஆயத்தத்தோடு வாழணும், உண்மையோடு வாழணும். அவர் எந்த நேரத்தில் வரப்போறாருன்னு நமக்கு தெரியாம இருந்தா தானே, அந்த எதிர்பாராத நேரத்தில் அவர் வரப்போறார், திடீர்னு வரப்போறாருன்ற உண்மையை நாம் உண்மையா நம்பணும்னா நம்ம என்ன பண்ணுவோம், எப்பவும் விழித்திருப்போம், எப்பவும் ஆயத்தமா இருப்போம், எப்பவும் உண்மையா இருப்போம். ஏன் இந்த நேரத்தில் வந்துட்டாருன்னா அப்படிதாங்க கிறிஸ்தவ வாழ வேண்டும். அப்படி வாழ்ந்தாத்தான் அவன் கனி தருகிறவனா இருக்க வேண்டும். அப்படி வாழ்ந்தாத்தான் இந்த மயக்குகிற, இந்த கவர்ச்சி தருகிற, நம்மளை முழுக்க பார்க்கிற இந்த வஞ்சனையான உலகத்திலிருந்து தப்பித்து கரைபடாம அவன் வாழணும்னா இந்த மூணு விதத்துல தான் அவன் வாழ முடியும். இப்படி வாழணும் என்பதற்காக தேவன் நம்முடைய நன்மைக்காக அதை மறைத்திருக்கலாம் பாருங்களேன், மறைத்திருக்கலாம். நீங்க உண்மையான இயேசுடைய வருகையை நான் நம்புகிறேன்னு சொல்றவங்க ஆயிரக்கணக்கான பேர் இருக்கிறாங்க. இயேசுதான் சொல்றாரு, நான் வரும்போது அந்த விசுவாசத்தை காண்பேனோ, அவரு சொல்றாரு இல்லைங்களா. ஆகவே நாம் நம்புகிறோமா உண்மையா இருந்தா இந்த மூணு காரியங்கள் நம்ம இருக்கணும். முதல் காரியத்தை ஒண்டி முதல் பயன்பாடை நம்ம இன்னைக்கு பார்க்கலாம், அடுத்த ரெண்டு பயன்பாடுகளை அடுத்த வாரங்களை பார்க்கலாம். அந்த முதல் பயன்பாடு என்ன, நாம் விழித்திருந்து வாழ வேண்டும். அதுதான் 37-42 வரைக்கும் ஒரு வரலாற்று நிகழ்வு, நோவா காலத்தை எடுத்து நமக்கு ஒரு உதாரணமாக கொடுக்கிறார். ஏன், ரொம்ப அருகாமை வருகிற ஒரு உதாரணம் நோவா காலம்தான். ஏன்னா முழு உலகமே அழிக்கப்பட்டது. பேதுரும் அதை பண்றதை பார்க்கிறோம். எல்லாம் என்ன நினைச்சிட்டு எங்கங்க வரப்போறாரு, எல்லாம் நம்ம பிறந்ததுல இருந்து சூரியன் எல்லாம் ஓடிட்டு தான் இருக்கு, நம்ம இருக்கிற ஏரியால தான் ஓடிட்டு இருக்கிறோம். ஏதாவது ஏரியா மாறிச்சா, உலகம் மாறிச்சா, ஒன்னா இல்லைங்க, அப்படியே இதெல்லாம் நடந்து உலகம் உண்டாகும் முன்னே அப்படி நடக்கல. ஏன்னா திடீர்னு வந்து பிரளயம் வந்து வாரி கொண்டு போச்சுன்னு நம்ம பார்க்கிறோம். அதே மாதிரி தான் நடக்கும்ன்றாரு பாருங்களேன். ஏன்னா அந்த டைம்லயும் ஒருத்தரும் நம்பல, அவர் வர்றது திடீர்னு வந்துச்சு. அதுக்கு உதாரணம் பாருங்க, 37 வசனம், விழித்திலிருந்து வாழ்வதற்கு ஒரு உதாரணம். நோவாவின் காலம் எப்படி நடந்ததோ அப்படியே மனுஷகுமாரன் வரும் காலத்திலும் நடக்கும். என்ன நடந்துச்சு? நோவா தாத்தா அவருக்கு எல்லாம் என்ன நினைச்சாங்க, அவருக்கு ஏதோ தலை கெட்டு போச்சு, நம்ம கிராமத்து பாஷையில வயசானா கூறு கெட்டு போச்சுன்னுவாங்க. அவர் கூறு கெட்டு போய் ஏதோ ஒரு கப்பலை கட்டுறேன்னு கட்டிக்கிட்டு இருக்கிறார் மனுஷன். வயசான காலத்துல எங்கன்னா சும்மா இருக்கக்கூடாது, போய் கப்பலை கட்டுறேன்னு போய் கட்டிக்கிட்டு இருக்கிறாரு. அவர் கட்டிக்கிட்டு இருக்கிறது மாத்திரம் இல்லை, அது வரும் கப்பலை வண்டி கட்டல, பிரசங்கமும் பண்றாருங்க. வந்து வீடு வீடா ஊர் ஊரா வந்து ரெண்டு பேர் ரெண்டு அஞ்சுல அவர் நீதியின் பிரசங்கி. அவர் வந்து வான் பண்றார், ஒரு பிரளயம் வரப்போகுது, நம்ம பாவத்துக்கெல்லாம் தேவனுடைய கோபம் வரப்போகுது, சீக்கிரம் வரப்போகுது, நீங்க எல்லாரும் நீங்க நம்புங்க அப்படின்னு பண்ணிட்டு இருக்கிறாரு. பைத்தியம் பிடிச்சு போய் ஏதோ அப்படின்னு அவர் பைத்தியக்காரன் நினைச்சாங்க. மழையா அந்த காலத்துல இல்ல, மழை வரப்போதான். என்ன அந்த மக்களுக்கு இருந்த பிரச்சனை? சத்தியத்தை நிராகரிச்சாங்க இல்லைங்களா. சத்தியத்தை நம்பாம அவங்க வாழ்றது மாதிரி. எத்தனை வருஷம் அவரு பிரசங்கம் பண்ணாரு? எத்தனை வருஷம் அந்த பேலைய கட்டினாரு? 120 வருஷம். நம்ம எல்லாம் 10 வருஷம் வான் பண்ணியே நமக்கு டயர்ட் ஆயிடுச்சு. எத்தனை வருஷம் உங்களை கூப்பிடுறது போங்க மனுஷன். 120 வருஷம் அந்த காலத்துல ரொம்ப வருஷம் வாழ்ந்தாங்க இல்லைங்களா, 900-800 இயர்ஸ். 120 வருஷம் பிரசங்கம் பண்ணியிருக்கிறார். ஓயாம வான் பண்ணி வரப்போது வரப்போது நம்புங்க. நம்ம 10 வருஷம் வரலனாவே டயர்ட் ஆயிடுறோம், எங்க வரப்போது? 120 வருஷம் சொல்லியிருக்கார் கடவுள். இந்த உலகத்தை நியாயம் தீர்ப்பார், இந்த அநியாயத்தை எல்லாம் சரி கட்டுவார். நம்புங்க, அவருடைய வார்த்தையே நம்புங்க. தப்பிக்கிறதுக்கு எனக்கு ஒரு பேலையை பண்ண சொல்லியிருக்கார், அந்த பேலைக்குள்ள வந்துருங்க, தப்பிச்சிடலாம். வாங்க வாங்க வாங்கன்னு வான் பண்ணிக்கிட்டே இருந்தார். வருவீங்களா? சீக்கிரம் வாங்கல, ஓய்வில்லாம கூப்பிட்டுக்கிட்டு இருந்தாரு. ஓய்வில்லாம 120 வருஷம் கூப்பிட்டுக்கிட்டு இருந்தாரு. என்ன அந்த மக்களுடைய எண்ணம், எப்படி வாழ்ந்தாங்க அவங்க? 38வது வசனத்துல அவ்வளோ பிரசங்கம் பண்ணி பேலைய நடுவு அவங்களுக்கு நடுவுல கட்டிக்கிட்டு இருந்தாலும், எப்படி எனில் ஜல பிரளயத்துக்கு முன்னான காலத்திலே நோவா பேழைக்கு பிரவேசிக்கும் நாள் வரைக்கும், அது வர்றதுக்கு முன்னாடி அவர் கட்டி அந்த 120 வருஷம் வரைக்கும் ஜனங்கள் புசித்தும் குடித்தும் பெண் கொடுத்தும் இருந்தார்கள். என்னங்க தப்பதுல யாராவது கேட்பாங்க இல்லைங்களா? என்ன பண்ணிட்டு இருந்தாங்க? இவங்கன்னா கொலை செஞ்சுக்கிட்டு இருந்தாங்களா, திருடிக்கிட்டு இருந்தாங்களா, கொள்ளாடிச்சுட்டு இருந்தாங்களா, வேசித்தவங்க என்ன பண்ணிட்டு இருந்தாங்க பாருங்களேன். புசித்து சாப்பிட்டு குடிச்சு கல்யாணத்துக்கு போய்கிட்டு ஃபங்க்ஷனுங்களுக்கு போயிட்டுக்கிட்டு பொண்ணை கொடுக்கறது பொண்ணை வாங்குறது இதெல்லாம் கல்யாண ஃபங்க்ஷன் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அதில் என்ன தப்பு? என்ன தப்பு? முதல் தப்பு என்ன? தங்களுக்கு ஒரு நித்திய ஆத்மா இருக்குன்ற எண்ணம் கொஞ்சம் கூட இல்லாம, ஆத்மா இல்லாத மிருக வாழ்க்கையை வாழ்ந்துகிட்டு இருந்தாங்க. மிருக வாழ்க்கையை இந்த வாழ்ற இந்த இப்படி பெரிய பூமி, இந்த பூமி அசைக்கப்படாதுன்னா இந்த பூமி தொங்குறதே காத்துல தொங்கிக்கிட்டு இருக்குன்னு கூட உணராம நம்ம யோசிக்கிறோமா? நம்ம எங்க போனாலும் நம்ம வீடுன்னு வந்துடுறோம், ஆனா இந்த உலகமே காத்துல தொங்கிக்கிட்டு இருக்கு. அப்படி ஒரு காத்துல தொங்குற ஆளுங்க நம்ம. ஆனா இதை போய் இவ்வளவு நம்புறோம் நம்ம, இது ஒன்னும் ஆவாதுன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம் இந்த பூமிய. இந்த பூமியில தொங்குறமே இந்த வாழ்க்கை நிரந்தரம் இல்லையே, என் கூட இருந்தவங்க போயிட்டாங்க நாளைக்கு போவாங்க எத்தனையோ பேர், இந்த வாழ்க்கை நிரந்தரம் இல்லையேன்னு அறியாம எனக்கு ஒரு நித்திய ஆத்மா இருக்கே, நான் இறந்த பிறகு என்ன ஆகும்ன்ற ஒரு கவலை இல்லாம ஒட்டுமொத்த கூட்டமும் ஆத்ம உணர்வே இல்லாத பூமியில காரியங்கள்ல முழுகி போய், பூமி விஷயம் நான் அவங்களுக்கு ரொம்ப இது, சாப்பாடு இல்லைன்னா கதறுவாங்க பாருங்க, இந்த இஸ்ரேல் ஜனங்க கதர்ன மாதிரி சாப்பாடு எல்லாம் போச்சு. ஒரு வேலையில ஒரு பெரிய உயர்வு கிடைச்சி பணம் கிடைச்சிச்சுன்னா ஆனந்தம், ஆத்ம காரியங்களை அவங்களுக்கு அக்கறையே இல்லை. ஒரு ஒரு உடம்பு சரியில்லாம போச்சுன்னா ஒரு டாக்டர் இல்லை, எவ்வளோ டாக்டர் கூப்பிடுங்க, அவங்க கூப்பிடுங்க அந்த டெஸ்ட், இந்த உலக காரியங்களை கொடுத்து எவ்வளோ உணர்வு அக்கறை. தண்ணியில யாராவது ஒருத்தர் போன வாரம் பார்த்தா முழுகிறாரு, அந்த தண்ணியில முழுகி போறோன்னு கை காலு உடம்பெல்லாம் அதர்ந்து குதிக்கிறாங்க. இந்த உலக காரியங்களை எவ்வளவு உணர்வு, உயிர் போயிடுமே அப்படின்னு. இப்படி இந்த உலகத்தை குறித்த இவ்வளோ கவனம் அக்கறை இருக்கிற நீ, ஆத்மாவை குறித்து எந்த அக்கறை இல்லாம நடமாடுற பெண மாதிரி வாழ்றது. எதுக்கு வாழ்ற நீ? சாப்பிடுறது, குடிக்கிறது, கல்யாணம் அட்டன் பண்றது, இதுதான் வாழ்க்கை. தேவன் காலையில் இன்னைக்கு பார்த்தோம் நம்மளை எதுக்கு படைச்சாரு? மனித வாழ்வின் மைய நோக்கம் என்ன? சாப்பிட்றதுக்கும் புசிக்கிறதுக்கும் கல்யாணம் அட்டன் பண்றதுக்கும் கல்யாணம் பெண் கொடுக்கறதுக்குமா உன்னை படைத்தேன் நான்? இல்லையே, என்னை மகிமைப்படுத்தவும் தேவ சாயலாக என்னை மகிமைப்படுத்தவும் என்றென்று என்னை அனுபவிக்கிறதுக்கு படைக்கப்பட்ட மனிதர்கள் எந்த அளவுக்கு பாவ சீர்கேடுல கீழே போயிட்டாங்கன்னா மிருகங்க வாழ்ற மாதிரி. வாழ்றதெல்லாம் எதுக்கு? உடம்பு திருப்திக்கு. சாப்பிடணும், குடிக்கணும், செக்ஷுவல் திருப்திக்கு, கல்யாணம் பண்ணணும், பெண் கொடுக்கணும், பெண் வாங்கணும், இதுதான் வாழ்க்கை. இதுலயே மூழ்கி போச்சு வாழ்க்கை. இதுதான் எல்லாம் எனக்கு. காலில் எந்திரிச்சு வேலை, நைட்டு. சில பேர் காலையில் அவங்க ஆயுஸ்ல பாதி நேரம் சாப்பாட்டை பத்தி தான் கவலை. என்ன சாப்பிடுவோம், என்ன குடிக்குவோம், இல்லைங்களா? வேற எதுவுமே முக்கியம் இல்லை. இன்னைக்கு உலகம் அப்படித்தானே இருக்கு. எல்லா வரி காலில இருந்து என்ன புசிப்போம், என்ன குடிப்போம், எதிர்காலத்துல என்ன சாப்பிடுவோம், என்ன உடம்புக்கு பார்த்துக்குவோம், இதே அதே தான் அவங்க மனதை பாதிக்குது. அவங்களுடைய முயற்சிகள், அவங்களுடைய வாழ்க்கை, அவங்களுடைய சிந்தனை எல்லாமே அதுலயே போகுது. புசித்து குடித்து பெண் கொண்டு பிள்ளைகளுக்கு கல்யாணம் பண்ணணும், இதுலயே மூழ்கி எந்த பத்தியும் வேற எதை பத்தியும் யோசனை இல்லை, தலையை உயர்த்துறது இல்லை. ரெண்டாவது பிரச்சனை, முதலாவது இவங்களுக்கு இருக்கிற பிரச்சனை ஆத்தும கவலையே இல்லை, உலகத்தில் மூழ்கி போயிருந்தாங்க. ரெண்டாவது, ஆண்டவருடைய வார்த்தையை நம்பாதவர்கள். ஆண்டவர் அவ்வளவு எச்சரிக்கை கொடுத்தாரு, நோவா மூலமா 120 வருஷம் வந்து எச்சரிக்கை கொடுத்தாரு. எத்தனை பேர் நம்பினாங்க? ஒருத்தரும் நம்பல. யோசிக்கிறீங்களா அது எப்படி இருக்கும் அவருக்கு? நமக்கு சில பேர் 2-3 பேர் வந்தாவே நமக்கு என்ன உளுத்தா வராங்க அப்படின்னு இருக்கு. எப்படி ஒருத்தருமே தன் குடும்பம் அவரை தான் பொழைச்சிக்கிட்டாங்க, அவரை ஒட்டி இருக்கிறதுனால வேற வழி இல்லையா, வீடை விட்டு போயிடுறாரு. நம்ம ஒருத்தருமே நம்பல, யாருமே நம்பல. 8 பேரை விட்டு எல்லாருமே அழிந்தாங்க. அவங்களுக்கு வாழ்க்கை சாப்பிட்டோமா, எந்திரிச்சோமா, போனோமா? நீங்களும் சில பேர் இந்த சாமனை கேட்குறீங்க. சாமனை கேட்டு என்ன பண்ண போறீங்க? வீட்டு முடிஞ்ச பிறகு புசித்தோமா, குடிச்சோமா, வீட்டுக்கு போனோமா, ஏதாவது வாரத்தில் கல்யாணம் வந்து அட்டன் பண்ணோமா, அதே தான் வாழ்க்கை இல்லைங்களா? அப்படியே தான் போவோம். ஏன்னா இவரு கட்டு கதைகளா சொல்லிட்டு இருப்பார், அதெல்லாம் ஒன்று நம்பிக்கிட்டு இருக்கிறது. இவருக்கும் ஏதோ நோவா தாத்தா மாதிரி கூறுக்கேட்டு போய் ஏதோ பைபிள் பைபிள்னு பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கிறாரு. கட்டு கதைகளா வானமும் பூமியும் ஒளிந்து போவோம், என் வார்த்தைகள் ஒளிந்து போவாது. ஏன்னா தற்காலிக காரியங்களே மூழ்கி போற ஒரு வாழ்க்கை தான் அவங்களுக்கு இருந்த பிரச்சனை. மூணாவது அவங்களுக்கு இருக்கிற பிரச்சனை வேர்ல்ட்லினஸ். ஏன் இது பிரளயம் வரப்போதேன்னு சில பேர் நம்பினாலும், சில பேர் ஒருவேளை நம்பி இருக்கலாம், ஆனா அவங்க என்ன அந்த வசனம் வருதுன்னா, இந்த கீழ்த்தரமான இன்பங்களிலேயே தங்களுடைய வாழ்க்கை மூழ்கி போயிருந்ததுனால் இதுக்கே அவங்களுக்கு டைம் இல்லை. சில பேர் பார்த்தீங்கன்னா பிஸி பிஸி பிஸி, எப்ப பார் பிஸி. பவுல் சொல்லியா, சில பேருடைய வயிறு தான் அவனுடைய தெய்வம். அதான் தெய்வம், அதான் வாழ்க்கை. வயிறு எல்லாம் ஒட்டைக்காகின்னு காணாலும் ஒரு பாட்டு வரும், எல்லாமே வயிற்றுக்காக. சாப்பாடு சாப்பாடு சாப்பாடு, அதுதான் வாழ்றது. சாப்பிட்டா போதும். ரெண்டாவது குடிச்சு குடிக்கிறது, ஒருவேளை அந்த காலத்தில் மதுபானம் இருக்கலாம். இன்னொன்று கல்யாணம். நம்ம கல்யாணம் பண்ணணும், பிள்ளை குட்டிகளுக்கு கல்யாணம் பண்ணணும். சில பேருக்கு நம்ம கல்ச்சர்ல கல்யாணம்னா ஐயோ அதான் எல்லாமே, எல்லாத்தையும் விட்டுருவாங்க கல்யாணத்துக்காக. கடவுளை கூட விட்டுருவாங்க கல்யாணத்துல. கல்யாணம் 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 சமையல் சாதம், அதுதான் அங்க ஐயோ இம்பார்ட்டன்ட் ஃபங்க்ஷன். இப்போ ஷாப்பிங் பண்ணோம், அது பண்ணோம், எல்லாமே போயிடும். கல்யாணம் வந்துச்சுன்னா பிள்ளைங்களுக்கு கல்யாணம் பண்ணணும், அதை பண்ணணும், எல்லாமே போச்சு. அப்படி அதுலேயே முழுகி போய் ஒருத்தர் ரொம்ப இதாக சொல்கிறாரு, நான் சொல்லலை, அவர் சொன்னதாக சொல்லிடுறேன். அவர் மாட்டிக்கிட்டோம். த க்ரைங் நெசசிட்டி ஆஃப் த லைஃப் ஆஃப் ஸ்வைன். ஒரு பன்னியினுடைய வாழ்க்கை வாழ்வதற்கு அத்தியாவசியமான காரியங்கள். ஒரு பன்னி பார்த்தீங்கன்னா தான் என்ன சாப்பிடணும் தலையே தூக்காது. நம்ம ஏதாவது போய் சாப்பாடு எடுத்துகிட்டு போய் வச்சாலும் யார் கொடுத்ததுன்னு பார்க்காது, அப்படியே கீழே மேய்ஞ்சிக்கிட்டே பொறுத்தான். என்ன சாப்பிடணும், அடுத்து என்ன சாப்பிடணும், என்ன பண்ணணும், இன்பம் இருக்குது, அதுதான் அது மேலே கண்ணே தலையே தூக்கி பார்க்காது. அப்படி வாழ்ந்துட்டாங்க இவங்க. இதுலேயே பிஸி, கல் எந்திரிச்சோமா, வேலைக்கு போனோமா, சம்பளம் வாங்கணுமா, இது பண்ணுமா, பில்லுங்க கட்டணுமா, இப்ப சேர்த்துக்கலாம், குசித்து குடித்து மொபைல் பார்த்து டிவி பார்த்து ஷாப்பிங் பண்ணி கல்யாணத்துக்கு போய் ட்ரிப்புக்கு போய் இதே தான் வாழ்க்கை. வாழ்க்கை இதுக்கு தான், வாழ்றது இதுக்கு தான். அவங்க எல்லாம் அப்படி வாழ்ந்தாங்க, அப்படித்தான் இருக்கும்ன்ற பாருங்களேன். பன்னி தொட்டிக்கு தான் வாழ்க்கை, அவர் அப்படித்தான் சொல்றார். பன்னி தொட்டிலேயே அவங்க வாழ்க்கை பிஸியா இருக்குது, அதுக்கு மேல அவங்கனால சிந்திக்க முடியல, அதுக்கு நேரமும் கொடுக்க முடியல, தலையை உயர்த்தி பார்க்கவே முடியல. அவர் சொல்றாரு, அப்பா இதிலே முழுகி போயிருந்தா என்ன, நீ புசித்து குடித்து போய் நாளைக்கு உன்ன பிரளயம் தூக்கிட்டு போச்சுன்னா நல்லா சாப்பிட்டு என்ன பிரயோஜனம்? நைட்டு கல்யாணம் பண்ணிக்கிட்ட அதிகாலை மார்னிங்ல காலையில உன பிரளயம் தூக்கிட்டு போச்சுன்னா உன் கல்யாணத்தை மண்ணில் போடு. இதுலயேவா தற்காலிகமான அழிந்து போற காரியங்களுக்கா எல்லா நேரத்தையும் பிஸி பிஸி பிஸி. அப்படி அவங்க இருந்தால் அதுதான் அவங்களுக்கு முக்கியமா போச்சு. அதான் சொல்றாரு பாருங்களேன் 39வது வசனத்துல, ஜலப்பிரளயம் வந்து அவர்களை வாரி கொண்டு போகும் மட்டும் உணராதிருந்தார்கள். இப்படி ஒரு பண்ணி தொட்டி வாழ்க்கை வாழ்றமே, இந்த உலகமே வாழ்றமே, சாப்பிடுறது தூங்குறது போறதுன்னு இதை விட்டு வேற உயர்வான எண்ணங்களே உயர்வான நோக்கங்களே என்ன படைத்தவருக்காக ஒண்ணுமே செய்யாம வாழ்றமே, இப்படி ஒரு ஜென்மமா நம்ம இருக்கிறோமேன்றது உணராது இருந்தார்கள். அவங்கள வந்து ஜலப்பிரளயம் வாரி கொண்டு போற வரைக்கும், அந்த மகா பெரிய பிரளயம் வந்து தங்களுடைய வாழ்க்கை மிருக வாழ்க்கையை அறுக்கே தற்காலிக வாழ்க்கை அழிந்து போறதுக்காகவே மரணப்படியில இந்த வாழ்க்கையை பிடிச்சுக்கிட்டு இருக்கிறோமே, வேற நம்பிக்கையே இல்லாம இருக்கிறோமே, தேவ வசனத்தை நம்பலையே. அது வந்து சில பேருக்கு இந்த தி மிரக்கிள் ஆஃப் மேட்னஸ் சொல்லுவாங்க, டிசீஸ் ஆஃப் மேட்னஸ், இது பைத்தியகார்த்தனம், இதே வாழ்றது. இந்த பைத்தியம் சில பேருக்கு எப்பத்தான் சரியாகும், நியாய தீர்ப்புல தான் சரியாகும், அவங்க பைத்தியக்காரங்களா இருந்தாங்க அப்பதான் தெரியும் அவங்களுக்கு. அது வரைக்கும் சில பேருக்கு தீராது, ஜல பிரளயம் வந்து வாரி கொண்டு போற வரைக்கும் அவங்களுக்கு தெரியல, உணராது இருந்தார்கள், புத்தி தெளியாம இருந்தாங்க. அந்த மயக்கம் ஒரு திடீர்னு சில தூக்கத்துல கோமால என்ன நடக்குதுன்னே தெரியாம மந்தாயிரம் இல்லைங்களா, நல்லா புசித்து குடித்து மயக்கத்திலேயே காலங்கள் போது வாழ்க்கை போது, திடீர்னு ஒரு நாள் கோமால இருந்து 25 வருஷம் அப்புறம் எந்திரிக்கிறாருன்னு வைங்க, ஐயோ வயசு ஆயிருச்சா, என்ன நடந்துச்சுன்னே தெரியலையே, அந்த மாதிரி உணராம இருந்தாங்க. ஆனா டூ லேட், டூ லேட், அவங்க மனம் மன்னிக்கப்படலை, அவங்க பாவங்கள் அவங்களுடைய இதயங்கள் மாற்றப்படலை, அவங்க பரிசுத்தமாக்கப்படலை, தேவனை சந்திக்க ஆயத்தமா இல்லை. ஏன் என்ன பண்ணாங்க, இவ்வளவு நாள் புசித்து குடித்து பெண் கொடுத்து பெண் இதுலயே போயிடுச்சு வாழ்க்கை, இதுலயே போயிடுச்சு. ஓகே, அது திடீர்னு வரும், திடீர்னு பிரளயம் வரும், வந்துச்சு இல்லைங்களா 2000. நான் 2005 எனக்கு கல்யாணம் பிளான் பண்ணியிருந்துச்சு, 2004 டிசம்பர் 26ஆம் தேதி உலகம் முழுவதும் பல இடங்களில் சுனாமி வந்துச்சு. யாருக்காவது தெரிஞ்சிச்சா அது வரும்னு? திடீர்னு வந்து லட்சக்கணக்கில் போயிட்டாங்க, வாரி கொண்டு போயிடுச்சு லட்சக்கணக்கில், நினைச்சே பார்க்க முடியல. எல்லாம் புசித்து குடித்து அந்த பீச்சில் கூட ஆடிக்கிட்டு இருந்தாங்க, வீச்சில் கூட ஆடிக்கிட்டு இருந்தாங்க, சிரிச்சுக்கிட்டு வாரி வந்து வாரிக்கொண்டு. அவர் என்ன சொல்றாரு, அப்படியே மனுஷகுமாரன் வரும் காலத்தில் நடக்கும். இப்படிதான்ப்பா நடக்க போகுது, இப்படிதான் நடக்க போகுது, உங்களை மாதிரி இப்படிதான் கேட்டுக்கிட்டு இருப்பாங்க, நானும் எச்சரித்துக்கிட்டு தான் இருப்பேன், இயேசு வரப்போறாருன்னு சொல்ல போற, நீங்க என்ன பண்ண போறீங்க, இது உங்க வாழ்க்கை முறையை மாத்த போதா, இந்த உலகத்தையே மரணப்பிடியில தான் பிடிச்சிருக்க போறீங்களா, ஐயோ வரப்போறாரு, இந்த உலகம் நிலை இல்லையே, திடீர்னு யாராவது ஒரு இறக்கும் போது எப்படி நமக்கு ஏமாற்றம் அடையுது, ஐயோ இந்த உலகம் என்ன இருக்குது இந்த வாழ்க்கையில, அப்படித்தாங்க நடக்கும், அதிர்ச்சினா அதிர்ச்சி, இது உங்க வாழ்க்கை நிலையை மாற்ற போதா இல்ல பாஸ்டர் நல்ல சம ஸ்ட்ராங்கா சொன்னீங்க, சொல்லி முடிச்சு போய் புசித்து குடித்து டிவி பார்த்து மொபைல பார்த்து போக போகுது வாழ்க்கை. இன்னைக்காவது மரண தூக்கத்திலிருந்து எந்திரிப்போமா, இன்னைக்காவது உணர்வோமா, அவர்கள் வாரிக்கொண்டு போற வரைக்கும் உணரல, ஒன்னு தேவ வசனத்தை கேட்டு விசுவாசத்துல நாம் உணரணும், இல்லைன்னா வாரிக்கொண்டு போறப்பதான் உணர்வோம். ரெண்டு வழி தான், ரெண்டு வழி தான் நமக்கு இன்னைக்கு எச்சரிக்கை வருது. பாருங்களேன் அந்த கேமராவை போக்கஸ் பண்ணி சில நபர்களுக்கு காட்டுறாரு, இன்னும் 40வது வசனத்துல, அப்பொழுது 2 பேர் வயலில் இருப்பார்கள், ஒருவன் ஏற்றுக்கொள்ளப்படுவான், ஒருவன் கைவிடப்படுவான். இரண்டு ஸ்திரீகள் எந்திரம் அறைந்து எந்திரம் அறைந்து கொண்டு இருப்பார்கள். ஒருத்தி ஏற்றுக்கொள்ளப்படுவார், ஒருத்தி கைவிடப்படுவார். டிரான்ஸ்லேஷன் கொஞ்சம் ப்ராப்ளம் இருக்கு, ஆனா தமிழ்ல பாத்தீங்கன்னா அழகா மென் 40வது வசனத்துல ஆண்களை பத்தி போடுது, 41வது வசனத்துல பெண்கள். இது வந்து ஒரு உதாரணம். பழையற்காடு காலத்துல அவங்க வேலையே என்ன, எப்ப பாரு வேலை, ஆம்பளைங்க விவசாயம் செய்வாங்க, விவசாய காலம் வயல்ல வேலை செய்வாங்க இல்லைங்களா. பெண்கள் அந்த வயல்ல செஞ்ச அறுப்பை எடுத்துட்டு வந்து வீட்டுல அரைப்பாங்க இல்லைங்களா. இயந்திர கல்ல போட்டு ரெண்டு பெண்ணுங்க பெருசா இருக்கும், அந்த பக்கம் ஒருத்தர் தள்ளி விடுவாங்க, இந்த பக்கம் ஒரு பார்ட்னர்ஷிப்ல அரைப்பாங்க. அதே தான் அவர் உதாரணமா பயன்படுத்துறாரு. ரெண்டு மனுஷருங்க சகோதரங்களா இருக்கலாம், அப்பா மகனா இருக்கலாம், ரெண்டு பேர் வயல்ல வேலை செஞ்சிருக்காங்க, ஒருத்தர் விசுவாசி ஒருத்தர் விசுவாசி இல்ல, ஒரே குடும்பத்துல இருக்கலாம். அதே மாதிரி ரெண்டு பெண்கள், மக அம்மா இருக்கலாம், தங்கச்சிங்க இருக்கலாம், ஒன்னு விசுவாசி ஒன்னு விசுவாசி இல்ல. இயேசு வரும்போது என்ன ஆகும், நிரந்தரமான பிரிவினை ஏற்படும், பிரிவினை ஏற்படும். எப்படி ஆண்டவர் கிளைகளையும் கோதுமையும் பிரிப்பாரோ அந்த மாதிரி திருமணத்தினால குடும்பத்தினால உறவுகளால ஒன்னா இப்ப இருக்கிற சபையிலையும் ஒன்னா நீங்க இருக்கலாம். ஒருத்தர் விசுவாசியா இருக்கலாம், இன்னொருத்தர் அவிசுவாசியா இருக்கலாம், ரெண்டு பேர் சபையில இருப்பாங்க, ஒருத்தர் எடுத்துக்கொள்ளப்படுவாங்க. பிரிவினை அப்ப ஏற்படும், கிளைகளும் கோதுமைக்கும் பிரிவினைகள் அப்ப தெரியும். இப்ப எல்லாம் கூட்டமா இருந்துடலாம், அப்பதான் தெரியும். அவங்க ருட்டீன் லைஃப் நடத்திக்கிட்டு இருக்குவாங்க, வயல்ல வேலை செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க, திடீர்னு இது நடக்கும். ஒரு இல்லஸ்ட்ரேஷன் எடுத்து இந்த டேக்கன் அப்படின்னு வச்சுதான் இவங்க இந்த லெஃப்ட் பியாண்ட் சீரீஸே எடுத்தது பாத்தீங்களா. எடுத்துக்கொள்ளப்படுவார்கள், திடீர் திடீர்னு மாயாயிருவாங்கன்னு. இது சூழ்நிலையே வேற. ஒரு அந்த பிரளயம் எப்படி வாரிக்கொண்டு போச்சுன்ற உதாரணத்தை பயன்படுத்தி ஒரு நிரந்தர திடீர்னு ஒரு பிரிவினை ஏற்படும்ன்றத அதுல விளக்குறார். ஓகே, இயேசு கிறிஸ்துடைய வருகை அது நமக்கு தெரியாது, மறைக்கப்பட்டிருக்கிறது. திடீர்னு நடக்கும், எப்ப நடக்குமோ யாருக்கும் தெரியாது. அது எதிர்பாராத விதத்துல நடக்கும் போது அதுக்கு நாம் எப்படி ஆயத்தமா இருக்கணும், அதைத்தான் பயன்பாடா கொண்டு வரார், அதைத்தான் வலியுறுத்துறார். அவரே ஒரு பயன்பாடு கொண்டு வரார் பாருங்களேன். 42வது வசனத்துல, உங்கள் ஆண்டவர் என்ன நாளிகையிலே வருவார் என்று நீங்கள் அறியாது இருக்கிறபடியால் என்ன, விழித்திருங்கள். ஃபர்ஸ்ட் அப்ளிகேஷன், இதெல்லாம் பார்த்துக்கிட்டோம். ஆண்டவருடைய வருகை திடீர்னு இருக்க போது தெரியாது, யாருக்குமே எப்போ வருவான்னு தெரியாது, இன்னைக்கும் வந்துடலாம். இதெல்லாம் அவங்களுக்கு தெரிஞ்சதுனால இது உண்மையா அவர் வரப்போறாரு நினைக்கிறாரு, நினையாத நேரத்தில் வரப்போறாருன்னு தெரிஞ்சா, நீ முதல்ல இதை நம்புற ஆளா இருந்தா உன்னுடைய வாழ்க்கையை விழித்திருக்கிற வாழ்க்கையா நீ பார்த்துக்கணும். அதாங்க அப்ளிகேஷன். ஆகையால் பாருங்களேன், ஒரு அப்ளிகேஷன் அவரே கொண்டு வர, ரொம்ப முக்கியமான வார்த்தை. இதெல்லாம் இப்படி இருக்கிறதுனால, இதெல்லாம் உண்மையா இருக்கிறதுனால, இதெல்லாம் நீ நம்புகிறவனா இருந்தா இதுல தான்பா வெளிப்படும், நீ விழித்திருக்கிறவனா இருப்பாய். எப்ப நடக்கும் தெரியாது, எந்த சந்ததியில நடக்கும்னு தெரியாது, தவிர்க்க முடியாத ஒரு பயன்பாடு என்ன, நீ விழித்திருக்கணும், விழித்திருக்கணும். ஆமா, இந்த பிரசங்கம் கேட்டு ரொம்ப விழித்திருக்க போறோம், அப்புறம் நாளைக்கு மறந்துடுவோம், அந்த மாதிரி விழிப்பு பத்தி அவர் பேசல. பிரசன்ட் இம்பரேட்டிவ்னுவாங்க, அது இதுல, அதாவது தொடர்ந்து இது வெறும் ஒரு நாள் ஏற்படுறது இல்லை, இன்னமே வாழ்க்கை முறையே விழித்திருக்கிற வாழ்க்கையா இருக்கணும், அதான் அர்த்தம். லைஃப் ஸ்டைல ஒரு விழித்திருக்கிறவனா இருக்கணும். ஆனா பாப்பா ஒரு விழித்திருக்கிறவனா, ரொம்ப விழித்திருக்கிற மனுஷனாக பாருங்களேன். ஒவ்வொரு மனிதனும் ஒவ்வொரு விசுவாசியும் விழித்திருக்க வேண்டும், தொடர்ந்து விழித்திருக்கிற வாழ்க்கை முறையை நாம் நடத்த வேண்டும், அதான் சொல்றார் பாருங்களேன். பி ஆன் அலர்ட், கவனிச்சிருங்க, விழித்திருங்க. இந்த மாயான உலகம் உங்களை மயக்கத்துல, மரண மயக்கத்துல போகாதபடிக்கு, புசித்து குடித்து இந்த உலகமே எல்லான்ற ஒரு மயக்க வாழ்க்கையில் வாழாதபடிக்கு விழித்திருங்கள், ஆவிக்குரிய விதத்தில் விழித்திருங்கள். என்னுடைய வருகை மறைக்கப்பட்டிருக்கிறது, அதற்கு முதல் பயன்பாடு விழித்திருங்கள், விழித்திருங்கள். அதுக்கு அடுத்த பயன்பாடு ஆயத்தமா இருங்கள், உண்மையா இருங்கள், ஃபேத்ஃபுல்னஸ், வாட்ச்ஃபுல்னஸ், ப்ரிப்பேர்ட்னஸ், ஃபேத்ஃபுல்னஸ். அதுக்கு அடுத்த ரெண்டு பயன்பாடு அதுக்கப்புறம் பார்க்கலாம். அடுத்த வாரங்கள் அதுக்கு உதாரணம் கொடுக்குவாரு. இப்ப பிரதானமாக பார்க்கறது என்ன? விழித்திருங்கள். இந்த வசனத்தை நம்ம மனசுல ஸ்டோர் பண்ணிக்கணும். இந்த வார்த்தையை விழித்திருங்க. அதான் ஆண்டவர் சொல்றார், இதெல்லாம் இப்படி இருக்கிறதுனால நீ இன்னைக்கு வீட்டுக்கு நினைச்சுக்கிட்டே போக வேண்டியது என்ன? நான் விழித்திருக்கிறனா, நான் விழித்திருக்கிறனா. இதை இங்க மாத்திரம் இல்ல, மீண்டுமாக அடுத்த அதிகாரத்திலையும் 10 கன்னியாஸ்திரி ஓமைகளை சொல்லி அவர் முடிச்ச விடுது. 13 வசனத்துல என்ன சொல்றார் தெரியுமா? விழித்திருங்கள். ஏன் அந்த புட்டாளான கன்னியாஸ்திரிங்க மாதிரி இருந்தாங்க? ஆனா அவங்க ஏமாண்டு போனாங்க. விழித்திருங்கள், கீப் வாட்சிங். இதே அடுத்த 26 அதிகாரத்திலையும் தொடர்ந்து சொல்றாரு, நீங்க சோதனைக்குட்படாதபடிக்கு விழித்திருந்து ஜபம் பண்ணுங்க. ஒரு கிறிஸ்தவம் விழித்திருந்து வாழலைன்னா அவனால ஜபம் கூட பண்ண முடியாது. விழிப்பு, ஆவிக்குரிய விழிப்பு இல்லைன்னா நம்ம ஜபங்கள்லாம் ஏன் அப்படி இருக்கு? ஏன்னா ஸ்பிரிச்சுவல் அலர்ட்னஸ் இல்லை, ஆவிக்குரிய விழிப்பு இல்லை. அதனாலதான் ஜபங்கள்லாம் ஒரு ஊக்கத்தோடு இல்லை. விழித்திரு, நீங்க சோதனையில் உட்படாத படிக்க நீங்க விழித்திருந்தாதான் ஜபம் பண்ண முடியும். நீங்க அப்படி ஜபம் பண்ணி விழித்து வாழ்ந்தாதான் சோதனைக்கு உட்படாம வாழ முடியும். நம்மளை நாம் சோதித்து பார்க்கணும். ஆண்டவர் தன்னுடைய 2 வருகை வர்ற பயன்பாடு விழித்திருக்கணும்ன்றாரு பாருங்களேன். ஏன்னா அவருக்கு தெரியும், நம்ம இயற்கையாகவே ஆவிக்குரிய தூக்கம் தூங்குறவங்க எவ்வளவு சீக்கிரம் இதெல்லாம் மறந்துடுவோம். நமக்கு அவருக்கு தெரியும், எவ்வளவுதான் சீரியஸா படிச்சாலும் உடனே மறந்துடுவோம். அவருக்கு தெரியும், சாத்தா இந்த உலகத்தையும் அவனுடைய தந்திரங்களையும் சோதனைகளையும் கொண்டு வந்து நம்மள தூக்கத்துல, ஆவிக்குரிய தூக்கத்துல போட பாப்பான்னு தெரியும். அதனாலதான் இதயத்தை ஆராயும் படிக்க இந்த பயன்பாடு சொல்றாரு. எப்பா நான் வரப்போறேன், வானமும் பூமியும் ஒளிந்தாலும் அது வரப்போகுது, சீக்கிரம் வரப்போகுது. அதுக்கு நீ ஆயத்தமா இருக்கிறவனா இருந்தா நீ விழித்திருக்கணும், விழித்திருக்கணும். இல்லைன்னா உன் நித்தியம் அழிந்து போகும். இதுவரை ஆண்டவர் மாத்திரம் இல்லைங்க, ஆண்டவர் எங்கெங்கெல்லாம் தன்னுடைய வருகையை பத்தி பேசுறாரோ இது விழித்திருன்னு சொல்லாம அது சொல்லாம விடுறது. வருகையை பத்தி சொல்லும் போது இதுதான் நீ செய்யும். ஆண்டவர் மாத்திரம் இல்ல, மார்க், லூக்கு, பவுலு, பேதுரு, யோவான் யாரு எழுதினாலும் ஆண்டவர் வருகைனா இது போடாம இருக்க மாட்டாங்க. 1 Thessalonians 5:1 அவர் என்ன சொல்றாரு? அவர் திருடனை போல் வருவார், எல்லா நினையாத நாளில் வருவார்னு சொல்லி. அதனால நம்ம எப்படி இருக்கணும்? 6 வசனத்துல படிங்களா, 1 Thessalonians 5:6 நீங்க எடுத்து பார்க்கலாம்.
ஆகையால் மற்றவர்கள் தூங்குறது போல நாம் தூங்காமல் விழித்துக் கொண்டு தெளிந்தவர்களா இருக்க கடவோ.
விழித்துக் கொண்டு, மற்றவர்கள்லாம் தூங்கிட்டு இருக்கிறாங்க, அவர் வருவாரு, அதெல்லாம் கதப்பா அப்படின்னு கட்டுக்கதைன்னு தூங்கிக்கிட்டு புசித்து குடித்து ஒரு விழிப்பில்லாம வாழ்க்கையை நடத்திட்டு போறாங்க. நம்ம அப்படி இருக்கக்கூடாது. நம்ம நிஜமாகவே அவர்னால மகிமைப்படுகிறவர்களா இருந்தா விழித்திருக்கணும். இந்த உலகம் தூங்குவதற்கோ நம்மள ஆவிக்குரிய விதங்கள்ல மந்தமாக்குறதுக்கோ விடக்கூடாது. விழித்திருக்கணும், விழித்திருக்கணும். நீங்க இருக்கிறீங்களா? யோசிச்சு பாருங்க. ஒரு விழித்திருக்கிற வாழ்க்கை முறைக்கு நம்மள அழைக்கிறார், அழைக்கிறார். நாம் பார்க்கணும் என்னங்க செய்யணும் விழித்திருக்கணும்னா. பாஸ்டர் ஒரு சில காரியங்கள் நான் சொல்றேன். நாம் இந்த ஆவிக்குரிய மயக்கத்துல போகாம, உலக மயக்கத்துல இந்த மாதிரி ஒரு கோமால போகாம, மரண தூக்கம் தூக்காம இருக்கணும்னா அடிப்படையா காரியங்கள் சில செய்யணும். அங்கதான் நம்ம தோக்குறத பாருங்களேன். முதலாவது என்ன செய்யணும்? நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கும் ஆவிக்குரிய தன் ஒழுக்கத்திற்கும் மிகுந்த கவனத்தை கொடுக்கணும். ஸ்பிரிச்சுவல் டிசிப்ளின், அங்கதான் நம்ம தோக்குது. யோசிச்சு பாருங்களேன். யாராவது ரொம்ப ஆவிக்குரிய டல்லா இருக்குங்க பாஸ்டர், ரொம்ப மந்தமா இருக்குது, ஒரு ஊக்கம் இல்லை, ஒன்றும் இல்லை. காரணம் 99% காரணம் என்ன தெரியுமா? ஆவிக்குரிய தன் ஒழுக்கத்தை ஃபாலோ பண்றது இல்லை. என்ன? அனுதின மனுஷன் புசித்து குடித்து பிழைக்கிறது இல்லை. அப்பத்தினால் பிழைக்காம எதனால பிழைக்கணும்? தேவனுடைய வாயில இருக்கிற ஒவ்வொரு வார்த்தையினால பிழைக்கணும். ஆண்டவுடைய வார்த்தையை ரெகுலரா இன்டேக் பண்ற ஒரு பழக்கம் நமக்கு இருக்கா? அதுதாங்க நம்மளை விழித்திருக்க செய்யும். விழித்திருந்து ஜபிக்கிறோமா? ஒவ்வொரு நாளும் ஜபிக்கிற டிசிப்ளின், ஆவிக்குரிய ஸ்பிரிச்சுவல் டிசிப்ளின், வேத வசனத்தை வாசிக்கிறது, ஜபத்துல இங்கதாங்க தோக்குறது. உங்களுக்கு தெரியல, எனக்கு இங்கதாங்க பிரச்சனை. எப்போ ப்ரேயர் பண்ணோம்னு நினைக்கிறோம்னோ அப்பதான் மொபைல் அடிக்குது. உங்களுக்கு ஆகுதா? ஏன் எனக்கு ஒன்றே அப்படி ஆகுது? எப்போ ப்ரேயர் பண்ணணும்? ஒருவேளை என் டைமிங் ப்ராப்ளமாக இருக்கல. ஏன்னா நான் ரொம்ப லேட் நைட் மேனு, காலில் கொஞ்சம் லேட்டாக தான் எந்திரிக்கிறேன். ஒருவேளை காலில் எந்திரிக்கணும் போல சீக்கிரம். எப்போ ப்ரேயர் பண்ணால் அப்போ தான் மொபைல் அடிக்கும். ப்ரேயர் அதுவும் ஊக்கத்தோடு பண்ணலான்னு ஆர்வத்தோடு போவேன். மொபைல் இங்கே தான் நம்ம தோக்குறது. பாருங்களேன், இந்த உலகமோ சாத்தானோ நம்ம ஆவிக்குரிய மயக்கத்தில் நம்ம கொண்டு வரணும், நம்மளை விழிப்பு இல்லாமல் உலக கவர்ச்சியில் நம்மளை மயக்கணும்னா அவங்க செய்கிற முதல் வேலை இவனை ஜெபிக்க விடக்கூடாது, பைபிள் படிக்க விடக்கூடாது. அதில் விழித்திருக்கணும், ஆவிக்குரிய வாழ்க்கையில் விழித்திருக்கணும்னா அது ஆண்டவருடைய வார்த்தையை தியானிக்கணும். சபை ஐக்கியம், எதுக்கு சபை? நம்ம தூங்கிடக்கூடாது இல்லைங்களா, வார வாரம் ஒரு சாமனை கொடுத்து எழுப்புறோம், அதுதான் முக்கியம். சபை ஐக்கியத்தை, சபை கூடுகிறத எபிரேயர்ல சொல்றாரு, சில பேர் சபை கூடுகிறது நாளானது சமீபமா இருக்க அதிகமா நீங்க ரெகுலரா சபைக்கு வர பாருங்க. ஏன் அப்பதான் வெளித்திருக்க முடியும், இல்ல தூங்கிடுவீங்க, ஒரு மாசம் ரெண்டு மாசம் வராம இருங்க, தூங்கிடுவீங்க, அவிக்குரிய வாழ்க்கையில விழிப்பு போயிடும். சபை ஐக்கியம், ஒருத்தர் ஒருத்தருடைய ஐக்கியம் வாரத்தில் ஏன் வைக்கிறோம்? விழிப்பு கொடுக்கறதுக்கு, ஆவிக்குரிய விழிப்பு கொடுக்கறதுக்கு. வார கூட்டங்களில் சில பேர் அட்டன் பண்ணுறது இல்லை, நீங்கள் அதிலெல்லாம் அட்டன் பண்ணணும். ஒருத்தர் ஒருத்தருக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி கொடுக்கணும். அந்த பிரதர் ஒரு ஆறு மாதமாக பைபிளே படிக்கிறத விட்டுட்டார், கவனிக்கணும். ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு நாளும் படிக்கிறாங்களான்னு ஒருத்தர் ஒருத்தர் கவனிக்கணும். நான் போதகராக வந்து குடும்ப குடும்பமாக ஆறு மாதத்துக்கு ஒரு தடவை விசாரிக்கிறேன். ஏன் விசாரிக்கிறேன்? ஏன், எப்படி போகுது உங்கள் வாழ்க்கை? எப்படி உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கை போகுது? ஜப வாழ்க்கை போகுது? விழித்து வாழ்கிறீங்களா இல்லை உலகம் புசிக்கிறது குடிக்கிறது இதுலையே போச்சுங்க பாஸ்டர் எங்கள் வாழ்க்கைன்ற மாதிரி ஆண்டவருடைய வருகையில் கோட்டை விட்டுற போகிறீங்களா? அதுக்கு தான் சபை ஐக்கியம் தேவை, ஆவிக்குரிய டிசிப்ளின்ஸ் நமக்கு தேவை இல்லைங்களா. ஏன் ரெண்டு பேர் ரெண்டு மூணில் சொல்லியிருக்கிறா, தேவ பக்தியாக இந்த உலகத்தின் இச்சைகளுக்கும் அழிவுக்கும் நாம் தப்பி தேவ பக்தியாய் நாம் வாழ்வதற்கு தேவன் நமக்கு சகலத்தையும் கொடுத்துருக்கிறார், அவருடைய சாதனங்களை எல்லாம் கொடுத்துருக்கிறார். இந்த உலகத்தில் மயங்கி வாழாதபடிக்கு அதை நம்ம பயன்படுத்துகிறோமா? அதை பயன்படுத்துகிறோமா? பிரசங்கத்தை கவனமாக கேட்டு பயன்படுத்திக்கிறோமா? நம்ம இருதயத்தை நம்ம ஆராய்ந்து பார்க்கணும். ரெண்டாவதாக, இயேசு கிறிஸ்து உண்மையாக வருகிறார்ன்ற நம்பிக்கை உள்ளுக்குள்ளே உங்களுக்கு இருக்கான்னு ஒன்று கொஞ்ச நேரம் உட்காந்து யோசிச்சு பாருங்கள். நிறைய பேருக்கு கடைசி கால வியாதி பிடிச்சிருக்கு, நிறைய பேருக்கு அவங்க வெளியில் சொல்லாமல் இருக்கலாம். கடைசி கால வியாதி, பேதுரு என்ன சொல்கிறாரு? எங்கெங்கே வரப்போகிறாரு அவர்? பரியாசக்காரர்கள் வந்து நீங்கள் உங்களில் சில பேர் எனக்கு சொல்லாமல் இருக்கலாம், ஆனால் இந்த பிரசங்கம்லாம் எடுத்துக்கிட்டு இவர் ஆர்வமாக பேசிக்கிட்டு இருக்கிறாரு, அவர் எப்போ வர்றதாவதுன்னு கேம் பண்ணிக்கிட்டு இருக்கலாம் அவங்க மனசில். அந்த வியாதி உங்களுக்கு உண்மையாக நம்புறீங்களா? அதை நம்பினா தான் நீங்கள் அதுக்கேற்றபடி வாழ முடியும். நம்பாத வரைக்கும் விழித்திருக்கிறத பற்றி பெரிய பிரசங்கத்தை எடுக்கலாம் நான், நீங்கள் விழிக்கிறது ஒன்றும் இல்லை. இது முடிஞ்ச பிறகு புசித்தோம் குடித்தோம் பெண் கொடுத்தோன்னு ஓட வேண்டியதுதான் வேலை. தீர்க்கதரிசிகள் எப்படி அவர் முதல்ல வருவார்னு சொன்னாரோ, வந்தார், எருசலேம் அழியோன்னு சொன்னாரோ, அழிஞ்சிட்டு அவர் எப்படி இந்த இடைவேளை காலத்தில் பூகம்பங்களும் கொள்ளை நோய்களும் வரும், ஒரு தேசம் இன்னொரு தேசத்துக்கு விரோதமாக எழும்போம், அப்படி தான் நடக்குது. அவர் சொன்னதெல்லாம் நடக்குது, வரப்போகிறார் அவர். அது ஆழமா நம்புறதா இருந்தா விழித்திருக்கிற வாழ்க்கையை நாம் வாழ வேண்டும். ஒருவேளை இந்த பிரசங்கம் ஒரு அலாரம் சவுண்ட் அடிக்கிற மாதிரி நமக்கு அடிக்கணும், அடிச்சு இன்னமே மாத்திக்க போறேன், இன்னமே என் வாழ்க்கை முறையை நான் மாத்திக்க போறேன், நானே யோசிக்கிறேன் என் வாழ்க்கையில சிலதெல்லாம் நான் மாத்திக்கணும். இயேசு கிறிஸ்து, அடுத்ததாக நம்முடைய டிசிப்ளின்ல இயேசு கிறிஸ்து வருகையை பத்தி ரெகுலராக சிந்திக்கிற பழக்கத்தை நம்ம வச்சுக்கணும். ஆரம்பத்திலேயே நான் சொன்னேன் இல்லைங்களா, அவருடைய மரணத்தை பத்தி ரொம்ப சிந்திக்கிறோம் இல்லைங்களா, அது ரொம்ப லைவாக இருக்கு. அவருடைய வருகையை பற்றி அவளை யோசிக்கிறதுல, படிக்கிறதுல, சிந்திக்கிறதுல, அவர் நியாயாதிபதியாக வருவார், அங்கே வரும்போது தான் நம்முடைய முழு நம்பிக்கை இருக்கு. அதை எவ்வளோ சிந்திச்சு அதை ரியல் ஆக்கிக்கிறோமோ அதுக்கேற்றபடி நம்ம வாழ முடியும் இல்லைங்களா. அதை நம்ம நம்பணும். அந்த ப்ரீச்சர் சொன்ன மாதிரி தெளிவாக அவருடைய வருகையை பற்றி ரொம்ப தியானிச்சு அதுக்கேற்றபடி நம்ம இருக்கணும். கிறிஸ்துவை பற்றி நம்ம என்ன சிந்திக்கிறோம் இல்லைங்களா, கிறிஸ்துவை பற்றி நம்ம சிந்திக்கணும், நம்முடைய வாழ்க்கையை கவனித்து பார்க்கணும். ஓகே, இதோடு நம்ம முடிக்கலாம். ஒரு பயன்பாடு ஒன்றி சொல்லி முடிக்கிற, இன்னும் மனம் திரும்பி இயேசுவை விசுவாசிக்காத ஆண்டவருக்குள்ள வராதவங்க என்ன சொல்றது? அவருடைய முதலாவது வருகையை நீங்கள் நம்பல, இன்னும் ரெண்டாவது வருகையை நம்ப போறீங்களா? நம்ம என்ன சொல்றது யோசிச்சு பாருங்களேன். ஆண்டவர் ரெண்டு காரணத்துக்காக இன்னும் வராமல் இருக்கிறார் அப்படின்னு வேதம் சொல்லுது. ஏன் கொஞ்சம் தள்ளி வச்சிருக்காரு, அவர் டேட்ல வரதான் போறார், ஆனா வரல வரலையே டிலே ஆகுது, எப்போ வரப்போறார்? ரெண்டு காரியத்துக்கு. ஒன்னு வந்து இந்த உலகம் தன்னுடைய பாவத்தின் அளவை நிரப்பணும்னு வரல, அதான் ரெவலேஷன் 14-15 பார்த்தீங்கன்னா ஒரு ஓமையாக அங்க சொல்லப்படுது, மனித குமாரனை பார்த்து ஒரு தேவ தூதன், உங்களுடைய அருவால இப்போ பூமி அறுக்கிற காலம் வந்தது, பூமி பயிர் முத்திற்று, முத்தி போச்சு, அறுப்பு காலம் வந்துருச்சு, இன்னும் அறுப்பு காலம் வரல, பாவனோட அளவு பூமி இன்னும் நிரப்பல, அதுக்கு இன்னும் வராம இருக்கிற பாருங்களா, வரும்போது பயங்கரமான நியாய தீர்ப்பா வரப்போற, பாவம் தன்னுடைய அளவை ஃபுல்லா நிரப்பணும். இங்க இருக்கிறவங்க உங்களுக்கு ஏன் ஆண்டவர் வரல தெரியுமா? ஒருவேளை நீங்க ஆண்டவரை நம்பாதவர்களா இருந்தா உங்களுடைய பாவ அளவு நிரப்பணும்ன்றது தான் உங்களுக்கு இடம் கொடுத்துருக்கிறார். யோசிச்சு எவ்வளவு பயங்கரம், அது யோசிச்சு பாருங்களேன். ஏன் வரல, ஏன் நரகத்துல நீங்க அனுபவிக்க வேண்டிய கொடிதான வேதனை உச்ச கட்டத்துல இருக்கணும், இன்னும் பாவம் செய், இன்னும் அளவை நிரப்புன்னு உங்களை விட்டுருக்கிறார். எவ்வளவு பயங்கரம், இன்னும் காஸ்பல ரிஜெக்ட் பண்ணு, இன்னும் நீ புசித்து குடித்து வாழ்ந்துகிட்டே இரு, ஏன் இந்த அளவு இவ்வளவுதான் இருக்குது, இவ்வளவு நிரப்பணும் நீ, அதுக்கு தான் உன்னை விட்டு வச்சிருக்கிற. எவ்வளவு பயங்கரம், யோசிச்சு பாருங்க, அதுக்கு தான் அவர் வரலையா, அதுக்கு தான் வரலையா, இன்னும் பாவங்களை செய், இன்னும் புசித்து குடித்து பாவ அளவை நிரப்பு, உன்னுடைய ஆக்கினை அளவு நிரப்பு. அதனால தான் ரெவலேஷன் என்ன சொல்லுது, அந்த வசனத்துல வருது, அநியாயம் செய்கிறவன் இன்னும் அவர் சீக்கிரமாய் வரப்போகிறார், அவர் சொல்றாரு நான் சீக்கிரமாய் வரப்போகிறேன், ஒவ்வொரு மனுஷனுக்கும் தன்னுடைய கிரியைக்கு ஏற்றபடி பலன் அளிப்பேன் சொல்லிட்டு, அநியாயம் செய்கிறவன் இன்னும் அநியாயம் செய்யட்டும், அசுத்தமா இருக்கிறவன் இன்னும் அசுத்தமா ஆகட்டும், நீதி உள்ளவன் இன்னும் நீதியை செய்யட்டும், இன்னும் செய்ய நீ, அதுக்கு தான் உன்னை விட்டு வச்சிருக்க, அதுக்கு தான் நான் இன்னும் வரல, நான் பார்த்துக்கிட்டு இருக்கிறேன் எல்லாம் வர, நீ இன்னும் அளவு நிரப்பணும்னு வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்க, என்ன பயங்கரம், யோசிச்சு பாருங்களேன். நீங்க யோசிக்கிறீங்களா உங்களை ஏன் விட்டு வச்சிருக்கிறாரு? அவருடைய பிள்ளைகளா இருந்தா அவர் இன்னும் சில பேருக்கு விட்டு வச்சிருக்கிறார். ஏன் விட்டு வச்சிருக்கிறாருன்னா, பேதுரு சொல்றாரு, நீங்கள் ஒருவரும் அவருடைய தெரிந்து கொள்ள, அவருடைய பிள்ளைகள் ஒருவரும் கெட்டு போறதுக்கு இல்ல மனம் திரும்பணும். இயேசு வர்றதுக்கு முன்னாடி உங்க வாழ்க்கையில இதான் நடக்கும், நீங்க இன்னும் மோசமா போவீங்க, இல்ல நீங்க மனம் திரும்பி வந்துருவீங்க. நீங்க எந்த பாதையில போறீங்கன்னு உங்களை யோசிச்சுக்காங்க, உங்க பாவ அளவு நிரப்பி நியாய தீர்ப்புக்கு முத்தி போக போறீங்களா, மனம் திரும்பி ஆண்டவர்கிட்ட வரப்போறீங்களா, இது ரெண்டு தான் நடக்கும், ரெண்டு தான் நடக்கும். இன்னும் அநியாயம் செய்கிறவன் அநியாயம் செய்யட்டும், அப்படிதான் ரெவலேஷனே முடியுது, அசுத்தமா இருக்கிறவன் அதுக்கு தான் அவர் இன்னும் வரல. எவ்வளவு பயங்கரம், எவ்வளவு பெரிய எச்சரிக்கை. ஜெபம் பண்ணும். நல்ல தேவனே, இந்த பாடத்துக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். தெளிவாக உங்களுடைய வருகையை பத்தி என்னுடைய பலவீனங்கள் எல்லாம் வார்த்தைகளில் நான் பயன்படுத்தி சொல்லியிருந்தாலும், ஆவியானவரே இதை வல்லமையாக நீங்க தான் இதை பயன்படுத்தி மனிதர்களுடைய இருதயங்களில் உண்மை அறியாதவர்களுக்கு ஒரு எழுப்புதலை, ஒரு அலாம் சவுண்ட் அடித்த மாதிரி அவங்க காதில் ஒழிக்க, புசித்து குடித்து பெண் கொண்டு வாழ்க்கையை விட்டு ஆண்டவரே கண்களை உயர்த்தி பார்த்து பிரளயம் வந்து வாரிக்கொண்டு போறவர்களுக்கு உணர்றதில்லை ஆண்டவரே, இன்னைக்கு உணர செய்யும் ஆண்டவரே. அந்த கெட்ட குமாரனுக்கு பன்னி தொட்டியிலிருந்து அவன் புத்தி தெளிந்த மாதிரி இன்னைக்கு தெளிய அநேக பேருக்கு உதவி செய்யும். இந்த வாழ்க்கை நாம இன்னுமே வாழக்கூடாது, விழித்திருந்து வாழணுன்ற ஒரு உணர்வை ஏற்படுத்தும் ஆண்டவரே. அறியாதவர்களுக்கு உதவி செய்யும், அறிந்தவர்களுக்கு ஆண்டவரே இதெல்லாம் அழிய போகிறதே, இவையெல்லாம் அழிய போறதுன்னா எப்பேற்பட்ட தேவ பக்தி உள்ள வாழ்க்கையை நாங்கள் வாழணும். பேதுரு சொல்ற மாதிரி இதெல்லாம் அழிந்து ஒளிந்து போக போகுது, எங்க வாழ்க்கையை விழித்திருந்து வாழுகிற மக்களாக நாங்கள் இருக்க, ஆவிக்குரிய தன் ஒடுக்கத்துல எல்லா விதத்திலையும் ஜாக்கிரதையா இருந்து ஆண்டவரே விழித்திருக்கிற வாழ்க்கையை வாழ எங்களுக்கு உதவி செய்யும். வரப்போற பயன்பாடுகளை கவனத்தோடு படிக்க ஆவியானவரே வெளிச்சத்தையும் உதவியும் தாரும். இந்த ஜபத்தை எங்கள் ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் எடுக்கிறோம் நல்ல தேவனே, ஆமென்.